السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. الله ينديار هلي قنيت الكرية إن محلا واسهلي سمداي برمكلي سهودر سهودري هلي. الله تعالى எனக்கும் உங்களுக்கும் உறுதியான ஈமானையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அன்பையும் தந்தருள்வானாக. முஸ்லிம்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணித்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களில் சேரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன் பிரஹ்மத்திக்க யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஒரு முக்கியமான தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். அந்த தலைப்பு என்ன? ஷைத்தானுடைய சதிவலைகள். ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுக்கின்றான், எந்தெந்த பாதைகளிலெல்லாம் மனிதன் ஷைத்தான் மனிதனை அழைத்து அல்லாஹ்விடமிருந்து மனிதனை திருப்பி விடுகின்றான் என்பதை பற்றி குர்ஆனுடைய வெளிச்சத்தில், ஹதீசுடைய வெளிச்சத்திலே கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு மிகப்பெரிய எதிரி என்றால் யார்? நம்முடைய மிகப்பெரிய எதிரி என்றால் யார்? ஷைத்தான். மாஷாஅல்லாஹ். ஒரு ஊர்ல இந்த மாதிரிதான், மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு யாருமே பெரிய எதிரின்னு சொன்ன உடனே அவர் என் பக்கத்து வீட்டுக்காரன்டர், அவரு என் பக்கத்து வீட்டுக்காரன்டர். இன்னொருத்தர் எனக்கு பங்காளியா, அண்ணன் ஒருத்தருக்கு, அவன் தான் எனக்கு பெரிய எதிரின்டார். இப்படியெல்லாம் மனிதர்கள் இந்த துன்யாவிலே சில மனிதர்களை தங்களுடைய வெறுப்பின் காரணமாக எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களெல்லாம் உண்மையான எதிரிகள் அல்ல. அப்ப நம்முடைய பெரிய எதிரி என்று அல்லாஹு தஆலா ஷைத்தானை தான் சொல்கிறான், இப்லீஸை தான் சொல்கிறான். சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயம், யாசீனுக்கு முந்தைய 35வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை அனைவரையும் அழைக்கிறான், அவன் படைத்த எல்லா படைப்புகளையும் அழைக்கிறான். ஓ மக்களே, இன்ன ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், அவனையே நீங்கள் எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வேற யாரும் எதிரி ஆக்கிறாரு, யார் ஆக்கி கொள்ளுங்கள்?
உண்மையான எதிரியாகிய சைத்தானை எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆக்கிடாதீங்க, அண்ணன் தம்பியை ஆக்கிடாதீங்க, உறவுக்காரர்களை ஆக்கிவிடாதீர்கள். கொடுக்கல் வாங்கலிலே ஏதாவது சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு விட்டால் அவர்களை ஆக்கிவிடாதீர்கள். மாமனார் வீட்டு மாமியார் வீட்டு ஆக்கிடாதீங்க. இப்படியெல்லாம் மனிதர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு எதிரி யாரும் இல்லை சைத்தானை தவிர. கவனமா இந்த அத்தியாயத்தை போய் படிச்சு பாருங்க. சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்திலே 5வது வசனம், யா அய்யுஹன்னாஸ், மக்களே எல்லாரும் அல்லாஹ் கூப்பிடுறான். யஹூதிக்கு அவன் தான் எதிரி, நசரானிக்கு அவன் தான் எதிரி, முஷ்ரிக்கு அவன் தான் எதிரி, முஸ்லிமுக்கு அவன் தான் எதிரி. நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு எதிரி இருக்கிறான் என்றால் அவன் சைத்தான் தான். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், ரொம்ப அதாவது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்கும் ஃபலா தஹுர்ரன்னக்கும்ல் ஹயாத்துத் துன்யா வலா யஹுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும். மக்களே, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை ஏமாற்ற வேண்டாம். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, ஷைத்தான் உங்களது எதிரியாக இருக்கிறான். அவனை நீங்கள் எதிரியாகவே பாவித்துக் கொள்ளுங்கள், எதிரியாகவே அவனை வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், தனது குரூப்பிலே பார்ட்டியிலே யார் சேர்ந்து விட்டார்களோ அவர்களை எல்லாம் அவன் நரகத்திற்கு அழைக்கிறான். வாங்க எல்லாரும் சேர்ந்து கை போட்டுக் கொண்டு, தோல் மேல தோல் போட்டுக் கொண்டு எல்லாரும் நரகத்திற்கு போவோம் என்று அவன் அழைக்கிறான். இதுதான் அவனுடைய வேலை, அதாவது இதுதான் அவனுடைய கடைசி கோல், டார்கெட். இதுதான் அவனுக்கு நோக்கம். என்ன? எல்லாரையும், முஸ்லீமையும் அதே போல காபிரையும் முஷ்ரிக்கையும் யஹூதிய நசரானி எல்லாரையும் கொண்டு போய் எங்க தள்ளணும்? நரக படுகுழியிலே தள்ள வேண்டும், நெருப்பு படுகுழியிலே தள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையின் இல்லமாகிய பாவிகளின் சிறைச்சாலையாகிய அந்த நரக நெருப்பிலே தள்ள வேண்டும். அதுதான் ஷைத்தானுடைய கடைசி டார்கெட். அதுக்குத்தான் அவன் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். அப்ப நீங்க ஷைத்தானை, ஷைத்தான் விஷயத்திலே கவனமாக இருங்கள். ஒரு சின்ன அலட்சியம் கூட, சின்ன அலட்சியம் கூட அவனை, உங்களை அவனுடைய பார்ட்டியிலே சேர்த்து நரக படுகொலையிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப எப்படி உலகத்துல துன்யால நமக்கு ஒருத்தர் எதிரி என்று இருந்தால் அவர் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்போமா இல்லையா? எப்பயாவது நமக்கு தீங்கு செய்து விடுவான், நமக்கு குழி பறித்து விடுவான், நம்மிடத்திலே அவன் வஞ்சகம் தீர்த்து கொள்வான் என்று மனிதன் மனிதனிடத்திலே பயப்படுகிறான் அல்லவா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் தெரியுங்களா? அதனால ஏற்படக்கூடிய இழப்பு இந்த துன்யாவோட முடிஞ்சிடும், சரியா? அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், இழப்பு எதோட முடிஞ்சிடும்? இந்த துன்யாவோட முடிஞ்சிடும். கபருக்கு போன உடனே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். கபருக்கு போகாம யாராவது இருக்க முடியுமா துன்யால? நான் கபருக்கே போக மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் வரிசையா எப்படி டிக்கெட் வாங்குறதுக்கு கியூ நிக்கிறாங்க, ஒரு கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு கியூல நிக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா ஒரு நேரம் வரும், நீங்க டிக்கெட் வாங்குவீங்க, எவ்வளவு பெரிய கியூவா இருந்தாலும் சரி. அப்படித்தானே? எப்படி? எவ்வளவு பெரிய கியூவா இருந்தாலும் சரி, ஒரு நேரம் வரும், நாமும் கவுண்டர் கிட்ட போவோம், காசை கொடுப்போம், டிக்கெட்டை கண்டிப்பா வாங்குவோம், பிளாட்பாரத்தில் வந்து எதிர்பார்ப்போம், நமக்குரிய ரயில் வரும், ஏறி உட்காருவோம் அல்லது நிற்போம். அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் அடியார்களே, இப்படித்தான் மரணம், மௌத்து.
நமக்கு முன்னாடி நம்முடைய பாட்டை பூட்டை முப்பாட்டை எல்லாம் போயிட்டாங்க, டிக்கெட் வாங்கிட்டு அவங்க எல்லாம் ஏறி உட்காந்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நம்ம கியூல நிக்கிறோம். யாரா இருந்தாலும் சரிதான், வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, வயசு வித்தியாசம் கிடையாது, ஹெல்த் எல்லாம் அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாரு, ரெண்டு நாள்ல மூத்தா போயிடுவாரு, கூட்டு போயிடுங்க, இனிமே வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னவரு ரெண்டு வருஷத்துக்கு இருந்துட்டாரு. சொல்லிட்டு போன டாக்டர் போகும்போதே போயிட்டாரு. எப்படி அன்றாடம் பார்க்கிறோம், மருத்துவம் பார்த்த டாக்டர் யாரு நோயாளியை பார்த்து இவருடைய ஆசையெல்லாம் நீங்க பூர்த்தி செய்யுங்க, இனிமே இவரு கொஞ்ச காலம் தான் இருப்பாரு, சந்தோஷமா வச்சுக்கங்கன்னு சொன்ன டாக்டர் அவர் போயிட்டாரு, யங் பாய் தான் போயிட்டாரு. அல்லாஹ் அக்பர். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துன்யால யாரோட நமக்கு எதிரியாக, யாரோட நமக்கு அந்த பகைமையாக இருக்கட்டும், விரோதமாக இருக்கட்டும், அது துன்யால முடிஞ்சிடும், கபரோட முடிஞ்சிடும், கண்ணை மூடினவுடனே முடிஞ்சிடும். ஆனா இந்த ஷைத்தான் இப்லீஸ் இருக்கிறானே, அவனுடைய அந்த பகைமை, அவனுடைய அந்த வஞ்சகம் துன்யாவோட முடிஞ்சிடாது. பிரச்சனையே துன்யாவுக்கு பின்னாடி தான் ஆரம்பிக்கும். பிரச்சனையே எங்கதான் ஆரம்பிக்கும்? கண்ணை மூடுவோம் பாருங்கள், கபருக்குள் நுழைவோம் பாருங்கள், நம்மீது மண்ணை போட்டு நிரப்புவார்கள் பாருங்கள், நமது உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு திரும்பிச் செல்வார்கள் பாருங்கள், இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிவோம் பாருங்கள், நாம் கட்டிய வீட்டுக்கு, கட்டிய மனைவிக்கு, செத்த சுகத்துக்கு, செல்வத்துக்கெல்லாம் நாம் விடை கொடுத்து விட்டு செல்வோம் பாருங்கள். அந்த நிரந்தரமான வாழ்க்கையில்தான் அவனுடைய பிரச்சனையே ஆரம்பமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் அந்த சைத்தானுக்கு நண்பனாக ஆகிவிட்டானோ, கவனமாக கேளுங்கள், யார் அந்த சைத்தானுக்கு நண்பனாக, ஃப்ரெண்டாக ஆகிவிட்டானோ, பார்ட்னராக ஆகிவிட்டானோ, அவனோடு தோல் சேர்த்து கொண்டானோ, கை கோர்த்து கொண்டானோ, அவனுக்கு பிரச்சனையே எங்கிருந்து ஆரம்பிக்கும்? இந்த உலகத்தை அவன் முடித்து செல்கிறான் அல்லவா, அப்போதிலிருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை, அப்போதிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த ஆபத்துகள் முடியுமா? இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் நல்லா தான் இருந்தாருங்க, திடீர்னு ரெண்டாம் நம்பர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடைச்சான். இவர் கஷ்டப்பட்டு ஒரு தள்ளு வண்டியிலையோ அல்லது ஒரு ஒட்டுக்கடையிலேயோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவனோட படிச்ச பையனை பார்த்தா திடீர்னு நல்லா மினு மினு வாட்ச் கட்டிருக்கிறான், டிப்டாப்பா இருக்கிறான். அப்படியே திடீர்னு பார்த்தா பைக் வாங்கினான், திடீர்னு பார்த்தா கார் வாங்கிட்டான், திடீர்னு பார்த்தா ரெண்டு இடத்த வாங்கி போட்டான், அப்புறம் பார்த்தா டக்குனு ஒரு வருஷத்துல பில்டிங்கை கட்டிட்டான். ஏய் என்னடா நீ செய்யற, நீ என்னமோ இப்படி பெரிய டப்பு டப்பு டப்புன்னு சம்பாதிச்சுக்கிட்டே போறியடா, அதுடா வேணா நீனுமா உனக்கு சொல்லித்தர அப்படிங்கிறான், நீனுமா உனக்கு சொல்லித்தரேங்கிறான். புரியுதா? ஹராமான பிசினஸ் எவ்வளவு இருக்குது, சொல்லித்தரான், கூட்டிட்டு போறான், சேர்ந்துச்சு காசு, ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல எல்லாம் சேர்ந்துச்சு, கடைசியில மாட்டும் போது எவ்வளவு பெரிய கேவலம் செய்றாங்களா இல்லையா? முஸ்லிம்கள்ல பல பேர் போதைப் பொருள்கள் கடத்துறாங்க, கஞ்சா கடத்துறாங்க, அமீன் கடத்துறாங்க, ஹராமான தடுக்கப்பட்ட ரெண்டாம் நம்பர் பிசினஸ் செய்யறாங்க, ஏமாத்துறாங்க, பேங்கை ஏமாத்துறான், தன்னுடைய பார்ட்னரை ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான், நிறுவையில மோசடி, அளவையில மோசடி, இப்படி எல்லாத்துலயும் மோசடி, கடைசியில கேவலம் வரும்போது எவ்வளவு பெரிய கேவலத்திற்கு ஆளாகிறான். போலீஸ் வந்து ரைடு வந்து கையில விலங்கு போட்டு கேவலமா இழுத்துட்டு போய் எல்லாம் ஜப்தி, எல்லாத்துக்கும் சீல் பார்க்கிறோமா இல்லையா? அன்பு சகோதரர்களே, இது துன்யாலேயே ரெண்டாம் நம்பர்ல போறவனுக்கு இவ்வளவு பெரிய கேவலம்னு சொன்னான், இவ்வளவு பெரிய இழிவு என்று சொன்னால், அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ், அந்த பேரதிபதி, அந்த பேரரசன்,
அவனுடைய சரீரத்துக்கு மாற்றமா ஷைத்தானுடைய வழியில போய் இந்த துன்யாவை யாரு தேடினாங்களோ, யார் இந்த உலக வாழ்க்கையில இன்பத்தை தேடினார்களோ, சுகத்தை தேடினார்களோ, பொருளாதாரத்தை தேடினார்களோ, இவர்களுக்கு ரைடு வருவாங்க. இவங்களுக்கும் ஒரு ரைடு இருக்கு. அந்த ரைடு எப்ப ஆரம்பமாகும்? யா அல்லாஹ், மலக்குல் மௌத் வரும்போது ஆரம்பமாகுங்க. மலக்குல் மௌத் வரும்போதே எப்படி வருவார்கள் என்றால், அல்லாஹு தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَلَوْ تَرَى إِذْ يَتَوَفَّى الَّذِينَ كَفَرُوا الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ. நல்ல நரக நெருப்புல பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு சம்மட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்து முகத்திலும் முதுகிலும் அடித்து மலக்குகள் உயிரை வாங்குவாங்க. நமக்கு தெரியாது, சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க, சுத்தி மக்கள் உட்கார்ந்திருப்பார்கள், அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இது நடக்கக்கூடியது மா வரா அல் கைப், திரைக்கு பின்னால் உள்ள விஷயங்கள். இதை யாரும் பொய்ப்பிக்க முடியாது, இதை யாரும் மறுக்க முடியாது. அவ மலக்குகள் அப்படி கேவலப்படுத்தி அடித்து அவனுடைய உயிரை பறிப்பார்கள். அந்த உயிரோ மிக துருநாற்றம் அடிக்கக்கூடியதாக மாறிவிடும். வானவர்களெல்லாம் அந்த உயிரை சபிப்பார்கள். வானம் வரை அந்த உயிர் கொண்டு போகப்பட்டு அனுமதி கேட்பாங்க, மேலே கொண்டு போலாமான்னு சொல்லி. இந்த நாத்தம் பிடிச்ச உயிருக்கு அனுமதி இல்லை என்று மலக்குகள் சொல்லிவிடுவார்கள். தூக்கிட்டு போன மலக்கு அங்கிருந்து தூக்கி வீசிடுவார் கீழே. தூக்கிட்டு போன மலக்கு முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அங்கிருந்து தூக்கி வீசிடுவார் பூமியில, கொண்டு போய் இவனை சிஜ்ஜின்ல எழுதுங்க என்று சொல்லிவிடுவார். யார் இவன்? அல்லாஹ் யாரை எதிரியாக எடுத்துக்கொள் என்று சொன்னானோ அந்த எதிரியோட நட்பு பாராட்டியவன், அவனோடு தோழமை கொண்டவன், அவனுடைய வழியிலே சென்றவன், அவனுடைய வலையிலே சிக்கிக் கொண்டவன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த துன்யாலையும் சரி ஆகிரத்திலையும் சரி ஷைத்தானுடைய நட்பினால் ஏற்படக்கூடிய ஆபத்து அவ்வளவு பயங்கரமானது. இந்த ஷைத்தான் என்ன செய்தான்? அல்லாஹ்விடத்திலே ஒரு சபதம் செய்து விட்டு வந்திருக்கிறான். என்ன சபதம் செய்து வைக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள். قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று. பெரிய பெரிய மலக்குகள் எல்லாம் சஜிதா செய்து விட்டார்கள். அதுல இருக்கிற இந்த சின்ன இபிலீசுக்கு என்ன கேடு வந்தது சஜிதா செய்யாமல் இருப்பதற்கு? செய்திருக்க வேண்டியது தானே, செய்யாம தலையை தூக்கிட்டே நிற்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்கமுல் ஹாகிமீன் ரொம்ப கருணை உள்ளவன், ரொம்ப பொறுமை உள்ளவன், கேட்கிறான், மா மனஅக அல்லா தஸ்ஜுதுக அல்லா தஸ்ஜுத இத் அமர்து, நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜிதா செய்யாமல் இருப்பதற்கு என்ன நேர்ந்தது, எது உன்னை தடுத்தது என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரிடத்தில் கேட்கிறான்? இப்லீஸ் இடத்திலே கேட்கிறான். அப்ப அந்த இப்லீசுடைய பெருமையை பாருங்கள். கால அன கைரும் மின்ஹு, நான் இந்த ஆதமை விட சிறந்தவன். யார்கிட்ட சொல்றான்? சிறந்தவன் யார், தாழ்ந்தவன் யார் என்று முடிவு செய்பவன் யார்? அல்லாஹ் முடிவு செய்பவன். அந்த அல்லாஹ்விடத்திலே இவன் துணிவு கொண்டு பேசுகிறான், நான் சிறந்தவன். அதுக்கு விளக்கமும் அல்லாஹ்டையே சொல்றான், ஹலக்கனி மின்னார், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், வஹலக்தஹு மின் தீன், நீ மண்ணிலிருந்து படைத்தாய். அப்ப ஆதமுக்கு சஜிதா செய்யவில்லை என்ற காரணத்தினாலேயே உடனே அல்லாஹ் தூக்கி அவனை வானத்திலிருந்து எரிந்து விடவில்லை, மாறாக அதுக்கு விளக்கம் கேட்டான் ஏன் செய்யலன்னு சொல்லி. அவன் சொன்ன அந்த விளக்கம் இருக்கிறது, என்ன விளக்கம்? நீ அவரை மண்ணால் படைத்தாய், என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், நான் தான் உயர்ந்தவன், உயர்ந்தவருக்குத்தான் தாழ்ந்தவர் சிரமணிய வேண்டுமே தவிர தாழ்ந்தவருக்கு உயர்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்விடத்திலே அறிவு பேசினார். ரப்புக்கு சட்டம் சொல்லித்தர நினைத்தான், தனது எஜமானனுக்கு கட்டளை போட நினைத்தான். அந்த அரசுடைய அதிபதி தன்னை உருவாக்கிய அந்த ரப்புக்கு அவன் அறிவு சொல்லித்தர நினைத்தான். அல்லாஹு தஆலா அவனை சபித்தான். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? நீ சஜிதா செய்யாததுனால உன்னை நான் தூக்கி எறிஞ்ச. அல்லாஹ் அப்படி சொல்லல. இந்த இடத்துல எப்படி சொல்றான்? قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها. நீ இறங்கிடு இந்த வானத்திலிருந்து, நீ பெருமை அடிப்பதற்கு இங்கே இடம் இல்லை உனக்கு, நீ பெருமை அடிப்பதற்கு இடம் இல்லை. فخرج انك من الصاغرين. நீ வெளியேறிவிடு, நீ கேவலமானவர்களில் ஒருவனாக, அற்பமானவர்களில் ஒருவனாக, மட்டமானவர்களில் ஒருவனாக நீ இருப்பாய். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, சைத்தான் அடுத்து உடனே அல்லாஹ்ட்ட கேக்குறான், கால அன்பர் நீலா யூமி பாசு, எனக்கு நீ அவகாசம் கொடு, மக்களை எல்லாம் மீண்டும் எழுப்புகின்ற நாள் வரை எனக்கு நீ ஒரு தவணை கொடு என்று கேட்டான். கால இன்ன கமிடல் நூல் வரை, சரி உனக்கு தவணை கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொன்னான். இந்த சைத்தான் அடுத்து என்ன சொல்கிறான்? கால பவிமாக வைத்தனி, யா அல்லாஹ் நீ தான் என்ன வழிகெடுத்தேன்னு சொன்னான். அஸ்தவ அல்லாஹ் பார்த்து என்ன சொன்னார்? யா அல்லாஹ் நீ தான் என்ன வழிகெடுத்த அப்படின்னா, பவிமாக வைத்தனி. இப்ப இன்று நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் தொழுவாம இருப்பாரு, மஸ்ஜிதுக்கே வராம இருப்பாரு, பல விதமான தவறான செயல்கள் இருப்பாரு. மஸ்ஜிதுக்கு வாங்க, தொழுகுவாங்க, நல்ல அமல்களுக்கு வாங்க என்று அழைக்கப்பட்டா அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காதுல்லங்க. அப்ப நான் இந்த தப்பு செய்யறேன்னா, நான் தொழுவாம இருக்கிறேன்னா அல்லாஹ் நாடிதான் அதுவும். எப்படி அல்லாஹ் நாடிதான் அதுவும்? அல்லாஹ் உங்களுக்கு நாடின மாதிரி எனக்கு நாடினா நானும் தொழுகைக்கு வருவேன் அப்படிங்கிறது. இன்னும் சில பேர் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டா நரகத்துக்கு போக வேணாம் யாராவது, அப்ப நரகம் காலியா போயிடும்ல, எங்களை மாதிரி ரெண்டு பேர் இருக்கட்டுமே. என்ன பேச்சு? பெருமையுடைய பேச்சு. தவறை தான் செய்து கொண்டு அல்லாஹுவின் மீது பழி போடுவது, குற்றத்தை தான் செய்து கொண்டு அல்லாஹுவின் மீது பழி போடுவது, பாவங்களை தான் சம்பாதித்துக் கொண்டு அல்லாஹுவின் மீது பழி போடுவது. சைத்தான் அல்லாஹ்வை தடுத்தா சஜிதா செய்ய வேற, மலக்குகள் எல்லாம் சஜிதா செய்யல. கால பபிமாக வைத்தனி, அல்லாஹ் சத்தியமா சொல்ல நீ என்ன வழிகெடுத்துட்ட, அப்படி நீ வழிகெடுத்ததுனால லஅக்உதன்ன லஹும் சிராதகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான அந்த நடு நலி நடுநிலையான அந்த தூய பாதையிலே நான் உட்கார்ந்து கொள்வேன். சும்மல ஆஜியன்னஹும், பின்பு நான் இந்த மக்களிடத்திலே வருவேன், மிம்பைனி ஐதீஹிம், அவங்களுக்கு முன்னாடி வருவேன், வஅமின் கல்ஃபிஹிம், அவங்களுக்கு பின்னாடியில இருந்து வருவேன், வஅன் ஐமானிஹிம், அவங்களுடைய வலது பக்கத்திலிருந்து, வஅன் ஷமாயிலிஹிம், அவங்களுடைய இடது பக்கத்திலிருந்து, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன், அவர்களில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ காண மாட்டாய். அவர்களில் அதிகமானவர்களை உன்னுடைய அருளுக்கு, உன்னுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நீ காண மாட்டாய் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் விளக்கம் பேசினார். அப்ப அல்லாஹ் சொன்னான், வெளியே போ, இங்கிருந்து நீ வெளியே போ, கேவலப்பட்டு போ, எனது அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டு போ. அல்லாஹ் பிறகு சொன்னான், லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மயீன், யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ, அவர்களை நரகத்தில் தான் நான் கொண்டு வந்து நிரப்புவேன். உன்னையும் உன்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை எங்கே கொண்டு வந்து நிரப்புவேன்? நரகத்திலே நிரப்புவேன் என்று அல்லாஹ் கூறி அவனை பூமிக்கு துரத்தி விட்டான். இதுவரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடியும் கேட்ட நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. ஏனென்றால் படம் பிடித்து காட்டுவதை போன்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அந்த நிகழ்வுகளை. குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்ல, பல வசனங்களிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க, சுஜூது செய்யும்படி கட்டளையிடப்பட்டது, மலக்குகள் எல்லாம் செய்தார்கள், ஷைத்தான் செய்ய மாட்டேன் என்று மறுத்தான், அல்லாஹ் அவனை சபிச்சிட்டான். இப்ப ஆதமை படைச்சு அல்லாஹு தஆலா அப்புறம் ஆதமுக்கு துணையா மனைவியையும் படைச்சு சொர்க்கத்துல ரெண்டு பேரும் இருங்க அப்படின்னு சொல்லும் போதே அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னான். என்ன சொன்னான்? ஆதமே, இந்த ஷைத்தானுடைய சொல்லுக்கு மட்டும் கட்டுப்பட்டுறாதீங்க, அவன் உங்களுக்கு ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், அவனுடைய ஊசலாட்டங்களுக்கு நீங்கள் பணிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சொர்க்கத்தில் ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டு ஒரு தடையை மட்டும் அல்லாஹ் போட்டுட்டான். இந்த மரத்திற்கு அருகிலே நீங்கள் வராதீர்கள், எங்க வேணாலும் போய் என்ஜாய் நல்ல சந்தோஷமா இருங்க, ஆனா இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் வராதிங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு தடை உத்தரவை போட்டான். ஷைத்தான் தேடிக்கொண்டே இருந்தான் ஆதமை எப்படி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவது, பூமிக்கு எப்படி கொண்டு வர்றது, அவரையும் அவருடைய சந்ததிகளையும் எப்படி வழி எடுப்பது என்று. இப்ப அல்லாஹ் ஒரு தடையை போட்டான் பார்த்தீங்களா, கிடைச்சிருச்சு அவனுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அப்ப என்ன செய்யறான்? ஆதமுடைய கல்விலே வஸ்வசாவை போடுகிறான், ஊசலாட்டத்தை போடுகிறான். ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டங்களை ஏற்படுத்தினான். அந்த ஊசலாட்டத்தின்படி இவர்கள் நடந்தால் சொர்க்கத்திலே வசிக்க தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஏன்? இவர்களுடைய மர்மஸ்தானங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடும், மர்ம அவயங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடும், ஆடைகள் இவர்களை விட்டு கழண்டு விடும், அடுத்து சொர்க்கத்தில் வசிக்கிறதுக்கு தகுதியானவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு திட்டத்தில் அவன் ஆதமிடத்திலே வந்து ஹவ்வாவிடத்திலே வந்து சொன்னான், மா நஹா குமார புகுமா பாருங்க, அல்லாஹ் இந்த மரத்துக்கு அருகில வரக்கூடாது என்று உங்களை தடுத்தான் அல்லவா? எதுக்கு தெரியுமா தடுத்தான்? இந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து இதனுடைய கனியை நீங்க புசித்து விட்டால் நீங்க ரெண்டு பேரும் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமா இருக்கக்கூடிய நித்திய ஜீவிய பாக்கியத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அப்படி நீங்க ஆகிரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தடுத்தான் அப்படின்னு ஒன்ற ஒரு காதுல ஒரு விஷயத்தை ஊதுனாங்க. கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க, புரியுதா? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஊசலாட்டத்தை போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் ஏன் தடுத்திருப்பான்? சாப்பிட்டா என்ன? ஷைத்தான் சொன்னானே சாப்பிட்டா மலக்கா மாறிடுவோம் சொல்லி, சாப்பிட்டா நம்ம நிரந்தரமா இருப்போம் சொல்லி ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, இல்ல இல்ல இருக்காது, இல்ல உண்மையா இருக்குமோ? எப்படி மனதிலே ஊசலாட்டம்? ஷைத்தான் பார்த்தா எப்ப இந்த ஊசலாட்டம் முதல் தடவை வரும்பொழுதே என்ன செய்து விட வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானே அல்லாஹ்விடத்தில் உன்னிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி ஓதிடணும், தூக்கி காரி துப்பிடணும் அவன் மூஞ்சில. புரியுதா? அப்ப ஷைத்தான் இந்த ஊசலாட்டம் வரும் பொழுது அவங்க தடுமாறினாங்கல்ல, இரண்டாவது வந்துட்டான், பிடிச்சுக்கிட்டான். பிடித்து கொண்டு சொன்னான், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், உங்க நன்மைக்காக வேண்டித்தான் சொல்றேன், எனக்கு இதுல எதுவுமே கிடையாது. என்ன சொன்னார்? உங்க நன்மைக்காக வேண்டித்தான் நான் சொல்கிறேன், எனக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் மேல படைச்ச ரபு மேல சத்தியமா சொல்றேன் என்று முதல்ல பொய் சத்தியம் செய்தான். அப்படின்னு சத்தியம் செஞ்சு 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 ஆதமையும் ஹவ்வாவையும் ஏமாற்றி விட்டான். சரி, அதுக்கப்புறம் சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விஷயத்தை புரிவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் ஆரம்பத்தில் வரும் பொழுது அல்லாஹு தாலா தடுக்கப்பட்ட வழிகளில் இருந்து, ஒரு அல்லாஹு தாலா தடுத்த வழிகளில் இருந்துதான் வருவான். இங்க இருந்து வருவான், ரப்பு தடை செய்த வழிகளில் இருந்து வருவான். அந்த தடுத்த வழியில கொண்டு போய் மனுஷனை தள்ளிடும். அல்லாஹு தாலா தடை செய்த வழிகளில மனிதனை கொண்டு போய் தள்ளிவிட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா எப்ப கோபப்படுகிறான் என்றால், கடும் கோபம் கொள்கிறான் என்றால், எப்போது மனிதன் அல்லாஹ் தடுத்த செயலை செய்கிறானோ. கோணமா கேட்டுக்கொண்டே வாங்க. அடுத்து இப்பதான் நம்ம ஒரு விஷயமா பார்க்கணும். அல்லாஹு தாலா அவ்வளவு கோபம் அடைகிறான், அவனுடைய சாபத்தை இறக்குகிறான், அவனுடைய கோபத்தை இறக்குகிறான், அவனுடைய அருளில் இருந்து அந்த மனிதனை தூரமாக்கி விடுகிறான், அவனுடைய வரக்கத்துகளை தடுத்து விடுகிறான். இறுதியாக அவனை நரக நெருப்பிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தள்ளுவதற்கு அவன் முடிவு செய்து விடுகிறான். அப்ப மனிதன் மிக கவனமாக உஷாராக இருக்க வேண்டிய அந்த வழி இருக்கிறதே எது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்த பாவங்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்கள். இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா? ரெண்டாவது விஷயம், சரி, அப்படி தடுத்த பாவத்திலே ஷைத்தான் மனிதனை தள்ளுவதற்கு வரும்போது அவன் ஏற்படுத்தக்கூடிய வழி இருக்கிறது. சும்மா வழி கிடையாது. இப்ப ஒரு யானையை பிடிக்கணும், அல்லது ஒரு மிருகத்தை பிடிக்கணும், எப்படி பிடிப்பாங்க? சும்மா போய் யானையை வாங்கினா வந்துருமா? சும்மா போய் குதிரையை வாங்கினா வந்துருமா? சும்மா போய் ஒரு மிருகத்தை போய் வாங்கினா வந்துருமா? அதை ஏமாத்துவாங்க. ஆசை காட்டுறதுனால என்ன? அதை ஏமாத்துவாங்க. கீழே பெரிய பள்ளத்தை தோண்டிட்டு அது மேல கம்பெல்லாம் வச்சுட்டு அது மேல அது சாப்பிடுறதுக்கு உண்டான புல்லு, அது சாப்பிடுறதுக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் தூவி விட்டுவிட்டு அவங்க தூரத்தில் போய் உட்காந்துப்பாங்க. அது என்ன நினைச்சு வரும்? ஆஹா, உணவு பசுமையா இருக்குது, நம்ம சாப்பிடுற உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி மேல வரும் பொழுதுதான் அது பொத்துனு கீழே விழுவோம். அப்படித்தான? அல்லது வலை விரித்து வைத்திருப்பார்கள், அல்லது ஒரு கூண்டு வச்சிருப்பாங்க, அந்த கூண்டுக்குள்ளார அதுக்குண்டான உணவுகளை வைத்திருப்பார். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இப்லீஸ் என்ன செய்கிறான்? மனிதனுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவான். எது விஷயத்திலே? அல்லாஹ் தடுத்த பாவங்களிலே. அதிலிருந்துதான் முதலிலே ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்க வருவான். அப்ப ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தடுத்த பாவங்களின் பக்கம் மனிதனை அப்படியே இழுப்பான். எப்படி ஒரு மிருகத்துக்கு அப்படியே கையில உணவு மாதிரி காட்டி காட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வா 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 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறாங்களோ, அந்த மாதிரி மனுஷனை அப்படி மனிதனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுப்பான். அப்ப எப்போது மனிதன் ஷைத்தானுடைய ஏமாற்ற அந்த வலையில வந்து விடுகிறானோ அப்படியே பிடிச்சு அமைக்கிறோம். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம், அதுக்கு பிறகு அவன் திரும்பி பார்க்க மாட்டான், ஷைத்தான் சொல்வதுதான் அவனுக்கு வேதமாக இருக்கும், ஷைத்தான் காட்டுவதுதான் அவனுக்கு பாதையாக இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இவனுடைய கடிவாளம் யார் கையில இருக்கும்? யார் கையில இருக்கும்? ஷைத்தானுடைய கையில இருக்கும். அப்ப எப்படி ஒரு கால்நடை கடிவாளம் யார் கையில இருக்குதோ அவர் பின்னாடிதான் போகும், அவர் இழுக்கிற பக்கம்தான் அது போய்கொண்டு இருக்குமோ, அந்த மாதிரி ஷைத்தான் இழுக்கும் வழிகளில் எல்லாம், ஷைத்தான் தள்ளும் பாதைகளில் எல்லாம், ஷைத்தான் தூண்டும் தீய செயல்களில் எல்லாம் அவன் சென்று கொண்டே இருப்பான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதனாலதான் நமக்கு குர்ஆன்ல ஒரு இடத்துல கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட நூற்றுக்கணக்கான இடங்கள்ல எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். ஷைத்தான் இடத்திலே நீங்கள் பகைமை காட்டுங்கள், அவனை எதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள், அவனை மட்டுமல்ல அவனுடைய காலடி தடங்களை கூட நீங்க பின்பற்றி விடாதீர்கள், அதை கூட பார்த்துறாதீங்க. நீங்க ஷைத்தான் ஒரு பாதையில போனா அது எப்படி இருக்குன்னு கூட திரும்பி அவனுடைய அடிச்சுவடுகளை கூட நீங்கள் பார்த்து விடாதீர்கள், பின்பற்றி விடாதீர்கள். சூரத்துல் பக்ராவுடைய அந்த 168வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ரொம்ப டேஞ்சரஸ். அந்த பாதை மட்டுமல்ல அவன் எடுத்து வச்ச அடியே ரொம்ப டேஞ்சரானது. அவன் உங்களை சருக வைத்து விடுவான், உங்களை படுபாதாளத்திலே தள்ளி விடுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். சகோதரர்களே, இப்ப வாங்க சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். அப்ப மனிதனை முதலிலே ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவனை ஷிர்க்ல அல்லது குஃபுர்ல அல்லது நிஃபாக்ல தள்ளிவிட வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும்படியான காரியங்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கும்படியான செயல்கள், நயவஞ்சகத்தனம் மிக்க செயல்கள், இந்த மூன்றுல எதுலையாவது ஒண்ணுல தள்ளுறதுக்கு முதல்ல முயற்சி செய்வான் ஷைத்தான். சரியா? ஏன் என்றால், இந்த மூன்றுல எந்த ஒரு பாதையாக இருக்கட்டும், இதுல யார் ஷைத்தானை பின்பற்றி விடுகிறார்களோ அவர்கள் நிரந்தர நரகவாதியாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறேன். இப்படி ஷிர்க்ல இணை வைக்கிறதுல ஒரு மனுஷனால் ஷைத்தான் தள்ளிவிட்டான் என்றால், அல்லது இறை நிராகரிப்புல ஒரு மனிதனை தள்ளிவிட்டான் என்றால், அல்லது நயவஞ்சகத்தன்மையிலே ஒரு மனிதனை தள்ளிவிட்டான் என்றால், அந்த மனிதனுக்கு சொர்க்கம் நிரந்தரமாக தடுக்கப்பட்டு விடுகிறது. நிரந்தர அவனுடைய தங்குமிடமாக நரகம் முடிவு செய்யப்பட்டு விடுகிறது. புரியுதுங்களா? ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களாகிய நம்மை, முஸ்லிம்களாகிய நம்மை இந்த விஷயத்திலே எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். இந்த எச்சரிக்கை எந்த அளவுக்கு அல்லாஹ் செய்கிறான் என்றால், நபிமார்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். யாருக்கு? யாருக்கு சொல்லுங்க? நபிமார்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், ரசூல்மார்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தலைவராக வந்த, இமாமாக வந்த காசமுல் நம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 39வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. நபியே, உங்களுக்கும் வஹீன் மூலமாக சொல்லப்பட்டது, உங்களுக்கு முன்னால் சென்ற எல்லா தூதர்களுக்கும் வஹீன் மூலமாக சொல்லப்பட்டது, நீங்கள் இணை வைத்தாலும் உங்களது அமல்கள் எல்லாம் நாசமாகி நீங்கள் நிரந்தர நஷ்டவாளியாக ஆகிவிடுவீர்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொன்ன? யார் தௌஹீதை பரப்புவதற்காக அனுப்பப்பட்டார்களோ, யாரின் மீது தௌஹீதுடைய குர்ஆன் இறக்கப்பட்டதோ, யாருக்கு ஈமானுடைய ஆயத்துகள் இறக்கப்பட்டதோ, அந்த நபிக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான், நபியே எனது சட்டம் என்னவென்றால், யாராக இருக்கட்டும்,
நபியாக இருக்கட்டும், ரசூலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எனக்கு யார் இணை வைப்பார்களோ அவர்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் பாழாகி, அவர்கள் நிரந்தர நஷ்டவாளியாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா கூறினான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி அல்ஜன்னா. யார் அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நிரந்தர தடையாக ஆக்கி நரகத்தை நிரந்தர தங்குமிடமாக எழுதிவிடுகின்றார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப ஷிர்க்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, கேக்குறீங்களா இல்லையா? சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அல்லது சிறுவைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அல்லது நபிமார்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் தனி ஒரு படைப்பா? அதே ஆதமுடைய சந்ததியில வந்தவங்க தானே ஆதம். அவங்க அல்லாஹ்வை வணங்கினாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியாரா இருந்தாங்க, தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நூஹ் நபி, எல்லா நபிமார்களுடைய அந்த பிச்சலத்துல தானே வர்றாங்க, அந்த சந்ததியில தானே வர்றாங்க. அப்படி வரக்கூடிய இந்த மக்கள் எப்படி இன்று சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக மாறினார்கள்? எப்படி இந்த மக்கள் சிலுவைகளை வணங்கக்கூடிய மக்களாக மாறினார்கள்? எப்படி இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று கற்பனை செய்யும் அளவுக்கு வந்தார்கள்? எப்படி இவர்கள் அல்லாஹ்வுடைய நபிமார்களையே அல்லாஹ் என்று சொல்லும் அளவுக்கு துணிந்தார்கள்? அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த ரசூல்மார்களையே நீங்க தான் அல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணுமா இல்லையா? ஷைத்தான் அவர்களுக்கு வலை விரித்தான், ஏமாந்தார்கள். ஏன்? அல்லாஹு தஆலா மன்னிக்காத பாவம் ஷிர்க் என்ற பாவம். அப்ப இந்த ஷிர்க்ல தள்ளிட்டா அடுத்த அவன் என்னை விட பெரிய சைத்தானா மாறிடுவான்னு சைத்தானுக்கே தெரியும். எப்படிங்க புரியல? ஒன்னும் செய்ய வேணாம். ஒரு மனுஷன் ஷிர்க்ல தள்ளா போதும், அவ்வளவுதான். இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, சூரா இப்ராஹிம், அல்லாஹ் சொல்றான், இணை வைப்பதிலிருந்து, சிலைகளை வணங்குவதிலிருந்து என்னையும் பாதுகாத்துக்கொள், தூரமாக்கு, எனது பிள்ளைகளையும் தூரமாக்கு. ரப்பி இன்னஹுன்ன அதுலன்ன கஸீரம் மினல் ஜின்னி வலிஸ். யா அல்லாஹ், இந்த சிலைகள் இருக்கின்றனவே, நிறைய ஜின்களை மனிதர்களை வழிகெடுத்து விட்டன, நிறைய மனிதர்களை வழிகெடுத்து விட்டன என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றான். மக்கள் சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் 35வது வசனம், 36வது வசனம், அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, ரப்பி இன்னஹுன்ன அதுலன்ன கஸீரம் மினன்னா, நிறைய மக்களை இந்த சிலைகள், இந்த இணை வழிபாடு வழிகெடுத்து விட்டன. فمن تبعني فانه مني ومن عصاني فانك من فانك غفور رحيم. யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் என்னை சேர்ந்தவர்கள். யார் எனக்கு மாறு செய்றாங்களோ, யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், கருணையாளன், நீ என்ன முடிவு செய்யோ செய்து கொள். அல்லாஹ் அக்பர். அப்ப முதல் வேலை எங்க கொண்டு போய் தள்ளுவா? எதுல கொண்டு போய் தள்ளுவா? ஷிர்க்ல தள்ளுவா, அல்லது குஃப்ருல தள்ளுவா, அல்லது நிஃபாக்ல தள்ளுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பக்கத்துல கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கரே, ஷிர்கை இணை வைப்பதை பயந்து கொள். யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு? அல்லாஹு அக்பர். யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக உயிரை, குடும்பத்தை, தனது முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, தௌஹீதுக்காக, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தாவத்துக்காக தன்னை முழுமையாக நிலைநிறுத்தினார்களோ, அடி வாங்கினார்களோ, துரத்தப்பட்டார்களோ, அந்த அபூபக்கரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரே, ஷிர்கை பயந்து கொள். அது ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து வருவதை விட ரொம்ப மறைவா வரும் அப்படிங்கிறாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பயந்து அபூபக்கர் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்யணும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேள்,
اللهم اني اعوذ بك ان اشرك بك شيئا وانا اعلم. நான் அறிந்த நிலையிலே உனக்கு இணை வைப்பதிலிருந்து அல்லாஹ்வே பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை கொண்டு.
واستغفرك لما لا اعلم, எனது அறியாமைக்கு நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு துஆவை ஓதிக்கிட்டே இரு என்று சொன்னார்கள். அப்ப ஷைத்தான் என்ன செய்கிறான்? இப்ப திரும்ப கவனமா கேளுங்க, எங்க கொண்டு போய் தள்ள போவா ஷைத்தான் முதல்ல? அடுத்து அல்லல்ல குஃபுர்ல அல்லது சரி, அப்ப ஷிர்க்கு குஃபுர்ல தள்ளான்னு சொன்னா ஷைத்தான் வாப்பா இதெல்லாம் ஷிர்க்கு செய்ப்பா அப்படின்னு செய்வானா? அப்படியா செய்வான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எப்படி சாப்பிட சொன்னா? ஆதமே அல்லாஹ் தடுத்த மரம் இதான் சாப்பிடு நல்லது உனக்கு அப்படின்னு நான் சொன்னா? அதுமே இது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் ஏன் தடுத்தான்னா, இதுல அவ்வளவு ரகசியம் இருக்கு அதனால உனக்கு தடுத்தான், ஆனா நல்லதுதான் உனக்கு. இது எப்படி உனக்கு? இது உனக்கு நல்லதுதான் என்று ஏமாற்றத்தை கொடுத்துத்தான் ஷைத்தான் தடுக்கப்பட்ட பாவத்திற்கு அழைத்து வருவானே தவிர பாவத்தை பாவமா காட்டி ஷைத்தான் அழைத்தான். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், பாவத்தை பாவமா காட்டி அழைக்க மாட்டான். இப்ப சாராய கடைக்கு கூட்டிட்டு போறதா இருந்தா குடுறா சாராயா, சாராயம் குடுறா, நாத்த அடிக்கின்றா, குடிச்சா மயக்க வரும்டா, போதை வரும்டா, அப்படியா சொல்லி கூப்பிடுவா? குடிடா ரொம்ப நல்லா இருக்கும், கவலையெல்லாம் மறந்துடலாம், ரொம்ப இன்பமா இருக்கும், சுகமா இருக்கும், அப்படியே நீ வானத்துக்கே மிதக்கலாம் இப்படி சொல்லுவான். இப்படித்தான் சொல்லுவான். எப்படி நல்ல விஷயம், அதாவது அது அப்படியே நல்லது மாதிரி கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா தப்பு கிடையாது. எப்படி கவலையான கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரத்துக்கு குடிச்சுக்கிட்டா தப்பு கிடையாது. இப்படித்தான் எப்படி வருவான்? ஒரு அண்ணிய பொம்பளை சும்மா பார்த்தா தப்பு கிடையாது, என்ன செய்ய போற? அப்புறம் கொஞ்ச நேரம் கிட்டக்க போன, இதெல்லாம் என்ன இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க தானம்மா, பேசுனா என்ன இருக்குது இதுல, என்ன இருக்குது உன் மனசுல ஒண்ணுமே கிடையாது அப்படிமா. அப்படியே கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கடைசியில தள்ளி விட்டுட்டு நீ காரியத்தை நடத்திக்க நான் போயிட்டு வரேன், எனக்கு உனக்கு சம்மதம் இல்லைன்றோம். இப்ப என்ன செய்கிறான் ஷைத்தான் இந்த ஷிர்க்குடைய விஷயத்தில்? அப்படித்தாங்க, முதல்ல எல்லா மக்களையும் ஷிர்க்கில் தள்ள பார்ப்பான், எல்லா மக்களையும் அவனுக்கு முதல் வேலையே ஷிர்க்கில் தள்ளன்னு தாங்க. அப்ப ஆதமுடைய சந்ததிகளை தள்ளினானா இல்லையா? இந்த சிலை வணங்கிகள்லாம் எங்க இருந்து வந்தாங்க? அங்கிருந்து தான் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல இருந்து நூஹு அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட 100 தலைமுறை, அது வர்றதுக்குள்ளாரையே 100 வருஷத்துக்குள்ளாரையே கொண்டு வந்துட்டா ஷிர்க. எப்படி கொண்டு வந்தா? உடனே கொண்டு வந்துடல ஷிர்க. ஷைத்தானுடைய திட்டமே இதுதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வருவோம், ஒரே வழியில கொண்டு வந்துட மாட்டான். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு தஃப்சீர்ல பதிவு செய்யறாங்க. ஷைத்தான் வந்தான், பாருங்க என்னப்பா நீங்க எல்லாம் அல்லாஹ்வை வணங்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா, எப்படி இருக்கு புத்தியில, என்னப்பா நீங்க எல்லாம் தக்வா இல்லாம இருக்கிறீங்களே அப்படின்னா, இந்த பாரு உங்களுடைய பாட்டனை பாரு, உங்க அத்தாவை பாரு, உங்க நன்னாவை பாரு, அவர்லாம் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருந்தாரு அப்படின்னா. ஆமா பெரிய நல்ல மனுஷன்தான், பெரிய ரொம்ப பக்தியாளர்களா இருந்தாங்க. பத்தியா அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட பக்தியாளர்களா இருந்தாங்க? உனக்கு அவங்க நினைப்புல வரமாட்டேங்குது உனக்கு, அதனாலதான் நீ இப்படி கெட்டு போயிட்ட. எப்படி அவங்க நினைப்பு உனக்கு வரல, அதனாலதான் நீ கெட்டு போயிட்ட. அப்ப நீ அவங்கள நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா உனக்கு அல்லாஹ் மேல பக்தி வரும் அப்படின்னா. ஆமா கரெக்ட் தான். அப்ப என்ன செய்யணும் நாங்க? அப்ப நீ என்ன செய்ய, அவங்கள வரைஞ்சி வச்சுக்க, அங்கங்க கண்ணுக்கு தெரியுற இடத்துலலாம் அவங்கள நீ வரைஞ்சி வச்சுக்க. அப்படி வரைந்து வைத்துக் கொண்டு அவங்கள நீ பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு பக்தி வரும், உனக்கு அல்லாஹ் ஞாபகம் வரும்,
நீ தப்பு செஞ்சேன்னு சொன்னா, ஆஹா இந்த மாதிரி நல்லவங்க தான் நம்ம இருக்கணுமே, இது நம்ம அத்தாவாச்சே, இது நம்ம பாட்டனாச்சே, இவரெல்லாம் எவ்வளவு நல்லவரா இருந்தாரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, இவருடைய பிள்ளையாச்சே, இவருடைய பேரனாச்சே அப்படின்னு உனக்கு ஞாபகம் வருமா இல்லையா?
ஆமா கரெக்ட் தான்.
உடனே தங்களது இறந்து விட்ட நல்லவர்களை எல்லாம் வரைய ஆரம்பிச்சாங்க, வரைஞ்சு வச்சுக்கிட்டாங்க வீட்டுக்கு வீடு. சரியா? மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த நல்லவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பக்தி அவங்களுக்கு தக்குவா வரும். உடனே நல்லமல் செய்யறது, பாவத்தை விட்டுறது, உடனே தொழுகிறது, நிக்கிற செய்யறது, இப்படியே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் சைத்தான் வந்தான், ஏப்பா இப்படி வரைஞ்சு வரைஞ்சு வைக்கிறீங்கல்ல, இது அடிக்கடி மழை வரும் பொழுது காத்தடிக்கும் போது பழத்தா போயிடுது, கிழிஞ்சு போயிடுது, பிஞ்சு போயிடுது, நிறைய கல்லு தான் இருக்குல்ல, நீங்க தான் நல்ல பலசாலியாச்சுல, நல்லா செதுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் பர்மனண்டா இருக்கும்ல அப்படின்னு சொன்னா, ஆமா இது நல்ல யோசனையா தானே இருக்குது அப்படின்னு தன்னுடைய இறந்து விட்ட நல்லவர்களை அவர்களுடைய உருவங்களை சிலைகளாக செதுக்கி வைத்துக் கொண்டார்கள். புரியுதுங்களா? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு எப்படி இரண்டாவது ஸ்டெப் சைத்தான் டெவலப் ஆகிறான்னு சொல்லி. அப்ப செதுக்கி வைத்துக் கொண்ட உடனே அப்ப மக்கள்லாம் அவங்கள பார்ப்பாங்க, பார்த்தோன்னா தக்குவா வரும், இறைவனுடைய அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், அப்படியே இருப்பாங்க போவாங்க. இப்படி அந்த ஒரு போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த உட்கார்ந்துருக்க பாருங்க, சின்ன வயசு, இப்ப ரெண்டு பிள்ளைங்க அந்த உட்கார்ந்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி இந்த வயசு பிள்ளைங்க என்ன ஒரு சமுதாயம்னா இப்படித்தானே இருப்பாங்க, கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்றவங்க, அப்புறம் பேரன் பேத்தி எடுத்தவங்க, அப்புறம் பேரன் பிள்ளைங்க, இப்படித்தானே இருக்கு வாழ்க்கைங்கிறது. அப்ப இந்த ரெண்டு தலைமுறையும், இந்த தலைமுறை புள்ள தலைமுறை பேரன் தலைமுறை, தான் அட்டா செய்யறதையும் தம் பாட்டம் செய்யறதையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனா அது நம்ம அப்பா அந்த சிலைக்கு, அந்த சிலைக்கு முன்னாடி போறாரு, போன உடனே அவர் ரொம்ப நல்லவரா மாறிடுறாரு, நம்மளை போட்டு அடியா அடியான்னு அடிச்சாரு, அதுக்கிட்ட போன உடனே அப்படியே இறக்கமா மாறிடுறாரு, அங்க போய் ரொம்ப நேரமா நிக்கிறாரு, அதுக்கிட்ட போய் ரொம்ப கண்ணியமா நிக்கிறாரு, கண்ணை முடிக்கிறாரு வச்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு, இப்படி எல்லாம் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கா, இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க நடந்துகிட்டே இருக்கு காரியம். கடைசியில் இந்த ஜெனரேஷன் முடிய முடிய இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க மேல வர்றாங்க அப்படித்தானே. இப்ப இவங்கள்ட்ட சைத்தான் வர்றான், யார்கிட்ட? சைத்தான் வந்து என்ன சொல்றான், தம்பியே உங்க அத்தா தெரியுமா, உங்க நன்னா தெரியுமா, இதுக்கு முன்னாடி வந்து நிப்பா பாத்திருக்கியா? ஆமா பாத்திருக்கேன். இதுதான் உன் கடவுள், இதுகிட்டதான் அவர் வணங்கி, இதுதான் வணங்கிட்டு இருந்தாரு, இதுகிட்டதான் தன் தேவையை கேட்டுக்கிட்டு இருந்தாரு, இதுக்குதான் பயபக்தியா, இதான் திக்கிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அதனாலதான் இது உனக்கு சாப்பாடு போட்டுச்சு, இது உன்னை இரட்சிச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவன் பார்த்தது இவன் போட்ட ஊசலாட்டமும் கரெக்டா மேட்ச் ஆகுதா இல்லையா, பிடிச்சுக்கிட்டான், எதை பிடிச்சுக்கிட்டான், அந்த சிலையை பிடிச்சுக்கிட்டான். அதுக்கு வழிபாடு எப்ப செய்ய ஆரம்பிச்சானோ சைத்தான் அடுத்து எப்படி எல்லாம் அவன் தலைமுடிய பிடிச்சி ஆட்டிய, அதாவது நாசமாக்கணுமா நாசமாட்டான், புரியுதுங்களா? எப்ப சிறுக்குன்னு போயிடுவானோ முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். அறிவை கொண்டு போய் சைத்தான் அடமான வச்சிருவான். கேவலமான 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 மோசமான நிலைக்கு வந்துருவாங்க. சிலை வழிபாடு இருக்குது, ஏன் அல்லாஹ் அத அவ்வளவு கடுமையா கண்டித்தான் என்று சொன்னா, அல்லாஹ் படைத்த, அல்லாஹ் கொடுத்த அந்த பகுத்தறிவை, மனிதனுடைய கண்ணியத்தை, மனிதனுடைய மேன்மைய, மனிதனுடைய உயர்வை அடியோடு குழி தோண்டி புதைச்சி அவனை கேவலப்படுத்தக்கூடிய ஒன்று அது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற அந்த செயல போய் தள்ளிட்டான். அதுக்கப்புறம் தான் நூஹ் நபி நபியாக அனுப்பப்பட்டு அழைக்கிறார்கள், நீங்க இந்த சிலைகளை வணங்காதீர்கள், இவையெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கிய சிலைகள், அவங்க வச்ச பெயர்கள், இது இது ஒன்றுமே உங்களுக்கு செய்யாதுன்னு சொன்ன உடனே ஆதமுடைய பரம்பரையில நூறு வருஷத்துல வந்த மக்கள் எப்படிப்பட்ட எதிரிகளாக மாறினார்கள் அல்லாஹ்விற்கு தௌஹீதுக்கு. கடைசியில அல்லாஹ் வெள்ள பிரளயத்தை கொண்டு அவர்களை அழித்தொழித்தான். புரியுதா இல்லையா? சிறுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்ப அல்லாஹ் அடுத்து நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருந்தா, அனுப்பிக்கிட்டே இருந்தா. இப்ப அடுத்த சைத்தான் நபிமார்கள் அனுப்பும் போது அந்த நபிமார்களுடைய அந்த வம்சத்தவர்கள்ட்ட சைத்தான் வர்றான்,
நபிமார்கள் காட்டின அற்புதங்கள் இருக்கா இல்லையா? அதன் மூலமாக வந்து அந்த நபி அவ்வளவு அற்புதம் செஞ்சார். எப்படி செஞ்சார் அவர்? அவருக்கு அல்லாவுக்கு விசேஷமா கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நபிமார்களுக்கு அல்லாவுக்கு விசேஷமான தொடர்பு இருக்கு. இத சொல்லி சொல்லி கடைசியில அல்லாதான் அவர் உருவத்துல வந்தான் அப்படின்னா, அல்லாதான் அவர் உருவத்துல வந்தான் அப்படின்னா, அல்லது என்ன செய்தான், அவர் அல்லாவுக்கு பிறந்த குழந்தை. அப்ப யூதர்களை கிறிஸ்தவர்களை சைத்தான் இப்படி வழிகெடுத்தார். யூதர்கள் ஒரு கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்னு சொல்லுச்சு, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொல்லுச்சு, அல்லது உசைர் நபிய அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொல்லுச்சு, கிறிஸ்தவர்கள் ஈசா நபி அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொன்னாங்க, அல்லது அவங்க தான் அல்லாஹ்னு சொன்னாங்க அந்த மூஜிஸாக்களை பார்த்துட்டு. இப்படி அவர்களை சைத்தான் சிலை வழிபாடு ஷிர்க் என்ற அந்த பெரிய பாவத்திலே தள்ளினான் சகோதரர்களே. நம்ம இந்த இடத்துல பார்க்க போற ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு முன்னுரையை புரியறதுக்காக வேண்டி சொன்னேன். இப்ப நம்ம எல்லாம் அல்ஹம்துலில்லா முஸ்லிம்கள், சரியா? அல்ஹம்துலில்லா அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை ஹதீஸை கொடுத்திருக்கிறான், சஹாபாக்கள் வழிகாட்டிகளாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அதுக்கு பின்னாடி வந்த கண்ணியத்திற்குரிய தாபியங்கள் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியா கொடுத்திருக்கிறான், அதுக்கு பின்னாடி வந்து தகவல் தாபியங்களை இமாம்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியா கொடுத்திருக்கிறான். இந்த சைத்தான் இருக்கிறானே, இவ்வளவு பாதுகாப்புள்ள இந்த சமுதாயத்தை வழிகெடுக்கிறதுக்கு அவன் எப்படிப்பட்ட மாஸ்டர் பிளானிங் போடணும், சரியா இல்லையா? புரியுதா? இங்க சும்மா வழிகெடுக்கிறதுனா ஈஸியா வழிகெடுத்துடலாம். இந்த உம்மத்தை முஹம்மதியா எப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட உம்மத்து இது? காத்தமுல் அம்பியா முந்திய வேதங்களை கூட மக்கள் மாத்திடுவாங்க, ஆனா குரானை மாத்த முடியுமா? குரானை மாத்த முடியாது. ஹதீஸ மாத்த முடியுமா? எப்படித்தான் நீ கலந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த ஹதீஸுக்காக வேண்டிய உலமாக்களை வைத்திருக்கிறான். அவங்க பொய்யான ஹதீஸ் எது, பலவீனமான ஹதீஸ் எதுன்னு சொல்லி அழகா பிரிச்சு தெளிவா கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட உலமாக்களை உடைய மார்க்கத்துல சைத்தான் சீக்கிரமா விளையாட முடியாது. உடனே மாஸ்டர் பிளானிங் போறோம். மாஸ்டர் பிளானிங் தெரியுமா? சும்மா வீடு, சின்ன வீடு கட்டுறதா இருந்தா ஒரு பிளானிங் போட்டா போதும். பெரிய பங்களா கட்டணும், பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னா அதுக்கு என்ன வேணும்? மாஸ்டர் பிளானிங். ஒரு டவுன்ஷிப்பே உருவாக்கணும்னு சொன்னா, அப்ப உம்மத்தை முஹம்மதியாவை கியாமத்து வரைக்கும் அவங்கள கொண்டு போய் சிறுக்குல தள்ளணும். ஆனா முஸ்லீம்களோட பேர்லயே அவன் இருக்கணும். எப்படி முஸ்லீம்கிற பேர்லயே அவன் இருக்கணும், ஆனா அவன் முஷ்ரிக்கா இருக்கணும். என்ன, ஒரு முஸ்லீம போய் கோயிலுக்கு ஓடானா வருவானா? வருவானா? லட்ச ரூபாய் கொடுத்தா கூட, கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு வரமாட்டான். இன்ஷா வருவானா? வரவே மாட்டான். ஒரு முஸ்லீமுக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட இன்ஷா அவன் சர்ச்சில் போய் ஒரு பாதிரியார் முன்னாடி போய் முட்டி போடுவானா? அல்லாவுக்கு முன்னாடி சுஜூது செஞ்சவன், ருக்கு செஞ்சவனுக்கு தெரியும் இதெல்லாம் போலி கேஸ் தெரிஞ்சுக்கணும். போவானா? போக மாட்டான். அப்ப இந்த முஸ்லிம சிறுக்குல தள்ளுறதா இருந்தா சும்மா தள்ள முடியாது, பிளானிங் போடணும் அப்படின்னு போட்டான் பாருங்க. என்ன பிளானிங் போட்டான்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த, அல்லாஹ் தடுத்த செயல்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பள்ளிகளை தவிர வேறு எந்த பள்ளிக்கு நீ எந்த இடத்துக்கு நீங்க அதை புனிதமா கருதி ஜியாரத்துக்கு போவாதீங்கன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்புல, லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா சலாசதி மசாஜித், மூன்று மஸ்ஜிதுக்கே தவிர வேறு எங்கேயும் நீங்க இபாதத்துக்காக போகக்கூடாது, எங்கேயும் நீங்க துவாவுக்காக போகக்கூடாது, எங்கேயும் புனிதத்தை தேடி போகக்கூடாது. போறதா இருந்தா முதல் இடம் எது? காபத்துல்லா அல் மஸ்ஜிதுல் ஹராம். போறதா இருந்தா இரண்டாவது இடம் எது? அல் மஸ்ஜிதுல் நபவியு ஷரீஃப், மதீனா முனவ்வராவில் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜித். போறதா இருந்தா மூணாவது இடம் எது? பைத்துல் முகத்தத்தில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூணு இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தெளிவான சட்டத்தை போட்டுட்டான். முடிஞ்ச அடுத்து பாருங்க, நீங்கள் உங்களுடைய மௌத்து மையத்துகளை, உங்களுடைய ஜனாசாக்களை நீங்கள் அடக்கம் செய்தால், அவர்களுடைய ஜனாதாக்களை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு அந்த கபரு குழிகளை ஒரு ஒட்டகத்தின் திமில் அளவுக்கே தவிர உயர்த்தாதீர்கள். தடை போட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்புறம் என்ன தடை போட்டார்கள்? அந்த கபர்களை நீங்கள் கற்களை கொண்டு கட்டாதீர்கள், சுண்ணாம்புகளை கொண்டு பூசாதீர்கள், இறந்து விட்டவர் யார் என்று பெயர்களை எழுதி வைக்காதீர்கள். தடுத்தாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புரியுதா உங்களுக்கு? புரியல. இதெல்லாம் யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஏன் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மையத்துகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று அவங்க தான் சொன்னாங்க. கபிரஸ்தான கண்ணியமா வைங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. கபிரஸ்தானுக்குள்ளார செருப்பு போட்டுட்டு நடக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கபிரஸ்தான்ல சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர்களுக்கு மேல உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஒரு மையத்தை எடுத்துக்கிட்டு போனா மையத்தை இறக்குறதுக்குள்ளார நீங்க உட்கார்ந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க எதையும் சேர்த்து சொன்னார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன். ஒரு ஜானுக்கு மேல, ஒரு ஒட்டகத்தின் திமிலுக்கு மேல கபரை உயர்த்தாதீங்கன்னு சொன்னாங்க. சுண்ணாம்பு வச்சோ கல்லு வச்சோ கபரை பூசாதீங்கன்னு சொன்னாங்க. யாரு மௌத்தா போனாங்கன்னு சொல்லி பேர் பலகைய வைக்காதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கபரை பக்காவாக்காதீங்கன்னு சொன்னாங்க. யூதர்களை கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபித்தானாக. என்ன செய்தார்கள்? தங்களில் ஒரு நல்லவர் இறந்து விட்டால் அந்த இறந்த இடத்தை சுற்றி ஒரு மஸ்ஜிதை அமைத்துக் கொள்வார்கள், ஒரு மஸ்ஜிதை அமைத்துக் கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மோசமான படைப்புகள் என்று சொன்னாங்க. கபருக்கு பக்கத்தில் அல்லாஹ் வணங்குறதையே பாவம் என்று சொன்னார்கள். யாருக்கு தெரியாம ஜனாஜா தொழுகை வைக்காம அடக்கம் பண்ணிட்டாங்களோ அவருடைய ஜனாஜா தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் அங்க தொழுகக்கூடாது, எங்க கபருக்கு பக்கத்தில். அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, எதுக்கு சொன்னாங்க? ஷிர்க்கு என்ற பாவத்திலே எனது உம்மத்து விழுந்து விடக் கூடாது. ஷிர்க்கு என்ற பாவத்திலே எனது உம்மத்து விழுந்து விடக் கூடாது. அப்ப அடுத்து இப்ப ஷைத்தான் எப்படி வர்றான்? அதே ஷைத்தான் தானே. அந்த இப்லீஸுக்கு வயசு எவ்வளவு? வயசு எவ்வளவு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருந்தா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இருந்தாலும் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்புறமா டேட் ஆஃப் பர்த் தெரியல, டேட் ஆஃப் மௌத் தெரியுமா? கியாமத்து வரைக்கும் அவன் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நூஹ் நபியையும் அவன் பார்த்திருக்கிறான், நூஹ் நபியுடைய உம்மத்தையும் பார்த்திருக்கிறான், எல்லாத்தையும் அவன் பார்த்திருக்கிறானே. அவனுக்கு கீழே உள்ள பட சாதாரணமான சோல்ஜர்ஸ் கிடையாதுங்க. அப்ப அவன் என்ன திட்டம் போடுறான் இந்த உம்மத்தை ஷிர்க்ல தள்ளுறதுக்கு? சாதாரண திட்டம் இல்ல, அங்க போட்டான் பாருங்க திட்டம். இந்த திட்டம் இறந்து போன முன்னோர்கள் மேல ஒரு மரியாதையை முதல்ல கொண்டு வந்தான் பாருங்க, திரும்ப அதே ஃபார்முலாவை கொண்டு வர்றான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வர்றான். கொண்டு வந்து இந்த பாருங்க இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நல்லவர்கள், நாதாக்கள் அவுளியாக்கள் சாலிகங்கள். கண்டிப்பா நாதாக்கள் அவுளியாக்கள் சாலிகங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அவங்களுடைய கபரை சாதாரண மத்தவங்க கபர் மாதிரி ஆக்கலாமா நம்ம? அவங்களுக்கு அப்ப என்னதான் விசேஷம் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா மூமின்களுடைய கபர் மாதிரி நாதாக்கள் சாலிகங்கள் அவுளியாக்களுடைய கபரையும் வச்சுட்டா அப்ப அதுக்கு என்ன, அவங்களுக்கு நீங்க என்னதான் மரியாதை பண்ணீங்க அப்படின்னா. சைத்தான் ஹதீஸ் ஓதிக்க ஆரம்பிச்சான். புகாரியுடைய ஹதீஸ சைத்தான் ஓதிக்க ஆரம்பிச்சான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இறை நேசர்கள் என்னுடைய நண்பர்கள், அவங்களை கண்ணியப்படுத்துறது என்ன கண்ணியப்படுத்துறது? அவர்களை யார் பகைத்துக் கொள்கிறானோ அவரிடத்துல நான் போர் தொடுக்கிறேன் சொல்லி, அப்ப அவுளியாக்களை கண்ணியப்படுத்தலன்னா என்னங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு தனியா கபரை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆயிச்சா? நம்பர் ஒன். நம்பர் டூ, அப்ப நீங்க உங்களுடைய ஆலிம்களை, உங்கள்கிட்ட இருந்த உங்க ஷேக்குங்களை, உங்களுடைய சாலிகங்களை நல்லவர்களை அவங்களுடைய வாழ்நாளில் போய் சந்திச்சு வந்தீங்களா இல்லையா? ஆமா சந்திச்சு வந்தோம். ஏன் அவங்க மௌத்தா போனதுக்கு பிறகு நீங்க போய் சந்திக்கிறது இல்ல? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே, கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள்னு சொல்லி. ஹதீஸ் பாருங்க, கண்டிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை ஜியாரத்து செய்ய சொன்னாங்க. ஆனா அந்த கபர் ஜியாரத்துக்காக ரசூலுல்லாஹ் பயணம் செஞ்சிருக்காங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாது இப்ராஹிம் நபி எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி, இஸ்மாயில் நபி எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் தெரியாது, மூசா நபி ஈசா மூசா நபி எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் தெரியாது. அல்லாஹ்ட்ட கேட்டா காட்டி கொடுக்காம இருப்பானா? அல்லாஹு தஆலா எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஜியாரத்துக்காக வேண்டி தேடி போனாங்களா? தன்னுடைய ஊர்ல உள்ள கபரை தவிர எந்த கபரையும் ஜியாரத்து செய்யறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போனதே கிடையாது, எந்த சஹாபியும் தேடி போனதே கிடையாது, எந்த தாபியையும் தேடி போனது கிடையாது, எந்த இமாமும் தேடி போனது கிடையாது. இப்ப சைத்தான் நினைச்சுறான் அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாதுங்க போலாம், அதான் நம்ம அவங்க உயிரா இருக்கும் போது போனோம்ல, அவங்க இறந்துட்டா போறதுல என்ன தப்பு? அப்ப அல்லாஹ் ஷஹீதுகளுக்கு சொன்ன வசனத்தை அல்லாஹ் எல்லா நல்லவர்களுக்கும் உள்ளது மாதிரி சைத்தான் கொண்டு வந்தான். என்ன செஞ்சா அவளியாக்கள் மௌத்தா போறது கிடையாது, அவங்க உயிரா தான் இருக்கிறாங்க. அப்ப போய் ஜியாரத்து பண்ணு. இப்ப முதல்ல ஜியாரத்து வரைக்கும் தான் இருந்துச்சு, சரியா? ஜியாரத்து வரைக்கும் இருந்தா கூட அங்க ஒரு தப்பு தான் நடந்துச்சு. அது என்ன தப்பு? ஊரை விட்டு பயணம் செஞ்சு போன ஒரு தப்பு தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன செய்தான் சைத்தான்? இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிறீங்க, எப்படி இங்க இருந்து நாகூர் வரைக்கும் போயாச்சு, இங்க இருந்து கோவளம் வரைக்கும் போயாச்சு, இங்க இருந்து அஜ்மீர் வரைக்கும் போயாச்சு, இங்க இருந்து ஏர்வாடி வரைக்கும் போயாச்சு, இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு போக வேண்டியது தானே? அப்படியே கடல்லாம் இருக்கு பாத்துட்டு, எப்படி அப்படியே மார்க்கெட் எல்லாம் இருக்கு பாத்துட்டு, ஒரு நாள் தங்கிட்டு போறதுல என்ன தப்பு அப்படின்னு ஐடியாவை போட்டான். அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள்? நம்ம ஊர்ல அடங்கி இருக்கிற அவுளியாவை ஜியாரத்து பண்றதுக்காண்டி இவ்வளவு தூரமா மக்கள் வர்றாங்களே, அவங்க தங்கணுமே, ராத்திரில தங்கணுமே, வெயில இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுமே, மழையில இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுமே அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்கனவே உயர்த்தி கல்லு வச்சு கட்டியிருந்த கபரை குப்பா போட ஆரம்பிச்சாங்க. வந்துச்சா குப்பா? எங்க இருந்து வந்துச்சு? முதல் கட்டத்திலேயே வரல குப்பா. அந்த தர்காங்கிற அந்த கட்டடம் இருக்குதே, அது முதல் கட்டத்திலேயே வரல, அடுத்து அடுத்து தான் வருது. மக்கள் அங்க தங்க ஆரம்பிச்சோன்னு அவங்களுக்கு நிழல் தேவை, அவங்களுக்கு மழையிலிருந்து ஒதுங்கிறதுக்கு இடம் தேவை, அங்க தங்கியாச்சு. முடிஞ்சுச்சா? அப்ப தங்கணுமே, தொழுகணுமே. இப்ப அங்க இருந்து எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு போறது, அங்கேயே தொழுகு போன, அங்கேயே தொழுக ஆரம்பிச்சாங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி. பாத்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நேரடியா தடுத்தாங்களோ அது அங்க வந்துச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யறாங்க? மஸ்ஜிதுல தொழுது துவா கேட்கறது மேல உள்ள நம்பிக்கை போய் அங்க அவுளியாவுடைய கபூருக்கு அங்க போய் அல்லாட்ட துவா கேட்டா ரொம்ப சீக்கிரமா கபூல் ஆகுங்கிற நம்பிக்கையை கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்? இங்க வந்து தங்குறாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கு அங்க தங்கிட்டு போகும் பொழுது இருந்த ஏதாவது உடல் சுகவீனம் சுகமான மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்தினா சைத்தான். அப்ப பக்காவா நம்பிக்கையாயி போச்சு. ஆஹா, நான் ஷேக்குடைய கபருக்கு வந்தேன், அங்க தங்குனேன், ஜியாரத்து பண்ணேன், துவா கேட்டேன், என் துவாவை அல்லாஹ் கபூல் பண்ணிக்கிட்டான், எனக்கு சுகமாயிருச்சு, எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கை வந்து அப்படியே செவி வழியா அப்படியே பரவ ஆரம்பிச்சுல கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு காலகட்டம் வரைக்கும் மக்கள் வந்தாங்க, அங்க தங்குனாங்க, துவா செஞ்சாங்க. யார்கிட்ட துவா கேட்டாங்க? அல்லாஹ்ட்ட தான் கேட்டுட்டு இருந்தாங்க. யார்கிட்ட கேட்கல? இறந்து போன அவுளியாட்ட கேட்கல. அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அவங்களுக்கும் துவா செஞ்சுட்டு அங்க இருந்து குர்ஆன் ஓதி துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்வான்னு சொல்லி அப்படித்தான் போய்கிட்டு இருந்தாங்க. புரிஞ்சுச்சா? அடுத்து ஒரு நூற்றாண்டு கடக்குது பாருங்க. அடுத்து ஒரு நூற்றாண்டு கடக்கும் பொழுது அப்பதான் சைத்தான் அடுத்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். எப்படி? இந்த அவுளியாக்கள் எல்லாம் சாதாரணமானவர்களா? இவங்களுடைய பொருட்டால நீங்க அல்லாட்ட கேளுங்க, உங்கள்கிட்ட எந்த அமலுமே இல்லைனாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த அவுளியாவுடைய பொருட்டால கொடுத்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினான். அடுத்த நம்பிக்கையை ஏற்படுத்தினா என்ன? நீங்க எல்லாம் பாவிகள், நீங்க எல்லாம் அல்லாட்ட நேரடியா போக முடியாது, அப்ப இந்த அவுளியாக்கள் அணுகி உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எல்லாத்தையும் இவங்கிட்ட சொல்லிட்டா இவங்க எல்லாத்தையும் அல்லாட்ட சொல்லி நமக்கு மன்னிப்பை வழங்கி கொடுத்துருவாங்க, நமக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. இப்ப எந்த நிலைமையில வந்து நிக்கிறாங்க மக்கள், புரியுதா உங்களுக்கு? புரியல? அடுத்து என்ன செய்தார்கள் மக்கள்? இது வந்துச்சா, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்துட்ட குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில், எப்ப ஷிர்க் வருமோ, எப்ப ஷிர்க் வந்துருமோ அதுக்கப்புறமா இந்த அறிவு போயிடும், கேவலம் ஆயிடுவோம். இன்னைக்கு உருசுனு நடக்கிறது, தர்கானு சந்தல், இந்த சந்தல் சொல்றாங்களா, உருசு நடக்கிறது. எங்கேயாவது இஸ்லாமிய மார்க்கத்திலே அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள், எவ்வளவு கேவலமான செயல்களை ஒரு கோயிலிலே செய்வதை போன்றுள்ள அத்தனை செயல்களையும் ஒரு இறைநேசர், ஒரு நல்லவர், மூமின், ஒரு சாலிகான மனிதர் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல அவர் மேல உள்ள முகப்பத்துங்கிற பேர்ல, அவரை கண்ணியப்படுத்துறங்கிற பேர்ல எந்த அளவு செய்கிறார்கள் என்றால், நான் நோட்டீஸே வச்சிருக்கிறேன், குறவங்குறுத்தி டான்ஸ், டப்பாங்குத்து டான்ஸ், பாட்டு கச்சேரி, இசை கச்சேரி, மானவேடிக்கை, அவ்வளவு கேவலமா கோயில்ல என்னென்ன நடக்குதோ திருவிழால, அதுக்கு ஒரு படி மேல போய் நாங்கள் சமைத்தவர்கள் இல்லை என்று எல்லாத்தையும் செய்கிறார்கள். பாக்குறீங்களா? இப்ப இன்றைக்கு என்ன நிலைமைக்கு ஆயிடுச்சு? இத நம்ம தப்புன்னு சொன்னா நம்மளை கொண்டுருவாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இத நம்ம தப்புன்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பாங்க, இவன் நஜாத்துக்காரன், இவன் தௌஹீதுக்காரன், இவன் வஹாபி, முஸ்லிம் பேர் போயிடுச்சு. அப்ப முஸ்லீம்னா யாருங்க? இதெல்லாம் அங்கீகரித்தவங்க முஸ்லீம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அங்கீகரிச்சுக்கிட்டவங்க தான் முஸ்லீமே. அப்ப இத யாரு தப்புன்னு சொல்றாங்களோ அவங்க இஸ்லாத்துக்கே எதிரிக்கிற மாதிரி எப்படி கொண்டு வந்து சைத்தான் நிறுத்திட்டான் பாருங்க. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, சைத்தானுடைய சதி வலை இருக்கிறது, நாச வலை இருக்கிறது. ஒரு அடியான முதல் முதல்ல ஷிர்க்ல செல்றது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்குடைய அத்தனை வழிகளையும் இந்த உம்மத்துல தடை செய்தார்கள். அப்ப இந்த தடைகளை மீறி எப்ப சைத்தான் மனிதனுக்கு ஆசையை தூண்டும் பொழுது, அது மரியாதைங்கிற பேர்ல, அன்புங்கிற பேர்ல, நல்லவர்கள் மீதுள்ள கண்ணியங்கிற பேர்ல, எந்த பேர்ல இருந்தாலும் சரி, சைத்தானுடைய வலையில போகும் பொழுது கடைசியில மனிதன் எங்க போய் சிக்கி தவிக்கிறான்? ஷிர்க்ல போய் தவித்து விடுகிறான் சகோதரர்களே. அடுத்து அதிலிருந்து மீள முடியாமல் அவன் நிரந்தர நரகத்திற்கு ஆளாகி விடுகிறான். அப்ப ஷிர்க்ல ஒரு மனசை விழுந்ததுக்கு பிறகு அவன் லட்சம் ஹஜ்ஜி செய்யட்டும், கோடிக்கணக்கான ரூபாய் வருஷ வருஷம் ஜகாத்தா கொடுக்கட்டும், ராத்திரியெல்லாம் தொழுகட்டும், எவ்வளவு நல்ல காரியத்தை செய்யட்டும், எதுவுமே அவனுக்கு பிரயோஜனம் தராது. ஏன்? ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான், தனது நபியை பார்த்து, நபியை நீங்கள் ஷிர்கு செய்தாலும் அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். 39வது அத்தியாயத்தில் 65வது வசனம். அதே போல சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம், நீங்க போய் படிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த வசனங்கள் எண்கள் எல்லாம் நான் சொல்றேன். 6வது அத்தியாயத்தில் 88வது வசனம் சொல்லுங்க. 6ல 88வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிமுடைய பேரை சொல்றான். கவனிங்க, நபி இஸ்ஹாக், நபி யாக்கூப், நூஹ், தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், இந்த குர்ஆன்ல பெரும்பாலும் சொல்லக்கூடிய நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் ஒரே இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த 88வது வசனத்தில் அல்லாஹ் முடிக்கும் போது என்ன சொல்றான்? வலவ் அஷ்ரகு, இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், நூர், தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், அல்யசா, யூனுஸ், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த நபிமார்கள் எல்லாம் இவர்கள் இணை வைத்தாலும் லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், இவர்கள் செய்த எல்லா நல்ல அமல்களும் நாசமாகிவிடும். அல்லாஹ் அக்பர். நடுங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இவ்வளவு பெரிய மகத்தான நபிமார்களை சொல்லி அல்லாஹ் சொல்றான், இவர்கள் ஷிர்க் செய்தாலும் இவர்களது அமல் எல்லாம் நாசமாகிவிடும் சொல்லி. அப்ப எவ்வளவு பயப்படணும் நம்ம? அப்ப அந்த பயம் போனது, சைத்தான் அதை பயன்படுத்தி கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமா நல்லவர்களுடைய மரியாதை, நல்லவர்களுடைய கண்ணியங்கிற பேர்ல கொண்டு போய் மஸ்ஜிதிலே அல்லாவிடத்திலே தொழுது துவா கேட்க வேண்டிய முஸ்லிம்கள், அல்லாவிடத்திலே கையேந்த வேண்டிய முஸ்லிம்கள், அல்லாவுக்கு முன்னால் சுஜூது செய்ய வேண்டிய முஸ்லிம்கள், அல்லாவுடைய காபாவை தவாபு செய்ய வேண்டிய முஸ்லிம்கள் இந்த தர்காக்களை ஏற்படுத்தி கொண்டு அங்கே சென்று சுஜூது செய்கிறார்கள். அந்த கபருக்கு சுஜூது செய்கிறார்கள், அந்த கபரை தவாபு செய்கிறார்கள், அங்கே நேர்ச்சி செய்கிறார்கள், அங்கே விளக்கேற்றி புண்ணியம் தேடுகிறார்கள். அந்த அவுளியாக்கள் இடத்திலேயோ அல்லது அவங்களுடைய பொருட்டாலையோ துவா கேட்கிறாங்க. இதுல குறிப்பா பார்த்தீர்கள் என்றா பெண்கள் ரொம்ப அதிகம். நாங்க இதுக்காக வேண்டிய ஒரு பயணம் போனோம், என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கவரேஜ் பண்றதுக்காக வேண்டி அங்க பார்த்தா சகோதரர்களே சகோதரிகளே ரொம்ப கேவலமான சூழ்நிலை. அல்லாவிடத்துல கூட தொழுது அழுது துவா செஞ்சிருக்க மாட்டான், அந்த கபரை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுது அப்படியே கத்தி கதறான். வீட்டுல உட்கார்ந்து குரான பயபக்தியா ஓதி இருக்க மாட்டான், அந்த கபருக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அவன் ஓதுற பயபக்திய பார்க்கணுமே. ராத்திரியெல்லாம் விழிச்சு அங்க உட்கார்ந்து துவாசினான். வியாழக்கிழமை ஆயிட்டா நீங்க கொஞ்சம் அப்படியே போய் பாருங்க மவுண்ட் ரோடு பக்கம்லாம். காஃபிர்கள் சிரிக்கிறார்கள், எங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாரூகால ஒருத்தர் வந்து முஸ்லீம் ஆனார். அப்ப அவருக்கு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, நானும் மவுண்ட் ரோடுக்கெல்லாம் போவேன் அப்படின்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. எப்படி பாருங்கள், காஃபிரை வழி எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்று முஸ்லிம்கள் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களை. அப்ப இது விஷயத்தில் நம்ம நமது சகோதர சகோதரிகளை உறவினர்களை ரொம்ப கவனமாக வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ஷிர்க் என்ற வலை இருக்கிறது, இது ஷைத்தானுடைய சாதாரண வலை அல்ல, அவ்வளவு அலங்கரித்து வைத்திருப்பான். ஏன் இதுல தள்ளிட்டா போதும் அவனுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை, இவனே ரூட்டை போட்டுப்பான். ஏன் இந்த ரூட்டுடைய ஆரம்பம் கடைசியில படுபாதால் இப்படித்தான் போகும். இந்த ரூட்டு எப்படி நேரா கொண்டு போய் நரகத்துல தள்ளிவிடும். இது ஒரு விஷயமாச்சா, அடுத்த விஷயத்துக்கு போவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சைத்தானுடைய இரண்டாவது பெரிய நாச வலை இருக்கிறது, சதி வலை இருக்கிறது, அதுதான் ஆபாசங்கள். அதுதான் ஆபாசங்கள், அசிங்கங்கள், மானக்கேடான செயல்கள். திருமணம் அல்லாத உறவின் மூலமாக ஒரு ஆணை ஒரு பெண்ணை சந்திக்க வைத்தல், அது இசையின் மூலமாக, மதுவின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக, விபச்சாரத்தின் மூலமாக, இருவரையும் ஒன்றோடு ஒன்றாக கலக்க வைப்பதின் மூலமாக, இதுதான் ஷைத்தானுடைய அடுத்த மிகப்பெரிய திட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூயி வல் ஃபஹ்ஷா, அவன் உங்களுக்கு தீமைகளை ஏவுவான், ஆபாசங்களை, அசிங்கங்களை, மானக்கேடான செயல்களை உங்களுக்கு ஏவுவான். இப்ப இன்று முஸ்லிம்கள் உட்பட உலக மக்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு சதி வலையிலே ஷைத்தான் தள்ளி இருக்கிறானே, அது என்ன வலை? அது அதுவும் அதுல ஒண்ணு, பேஸ்புக் இருக்கா இல்லையா, அதுவும் அதுல ஒரு ஒன்றுதான். எல்லா ஆபாசங்கள், அது சினிமாவாக இருக்கட்டும், சீரியல்களாக இருக்கட்டும், கிளப்பா இருக்கட்டும், பப்பா இருக்கட்டும், எல்லாமே அதுல உள்ளதுதான். முதல்ல என்ன இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சா, இது சுதந்திரம் என்று சொன்னார், பொழுதுபோக்கு என்று சொன்னார், மனோரஞ்சன், மனிதனுடைய கவலையை மறக்க வைப்பதற்குண்டான மருந்து என்று சொல்லி அழைத்தான். வீட்டில் உள்ள பெண்களை எல்லாம் தெருவுக்கு அழைத்தான். அல்லாஹ் அக்பர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்று இசையா அதுல என்ன தப்பு இருக்குன்னு முஸ்லீம் கேட்கிறான். எப்படி நாடகமா நடிக்கிறதா, அது என்ன தப்பு? நடிப்பு ஒரு, அது ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிப்பு. எப்படி நடிப்பு, அது ஒரு ப்ரொஃபஷனல், அது ஒரு ஜாப். அது கடைசியில அந்த அசிங்கங்கள், ஆபாசங்கள் மேல உள்ள வெறுப்ப முஸ்லிமுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துக்கிட்டு இவனே பதுங்கிறான். எப்படி முதல்ல மறைஞ்சு மறைஞ்சு பார்த்தான், இப்ப கடைசியில வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து போட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே பாக்குறாங்க, படுத்துக்கிட்டே பாக்குறாங்க. அத்தா புள்ள மவ எல்லாம் சேர்ந்து குடும்பமா குடும்பமா போயிட்டு வர்றாங்க. அச்சா அடுத்து என்ன ஆனது? எப்ப நல்ல கவனமா கேளுங்க சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், எனக்கு சேர்த்து சொல்றேன், என் குடும்பத்துக்கு சேர்த்து சொல்றேன். எப்ப இதெல்லாம் பார்த்து 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 வளர்ந்தார்களோ வளர்த்தார்களோ, அதுக்கப்புறமா முஸ்லிம் புள்ள பாத்திமா ராமசாமியோட ஓடி போயிடுவா. பாத்திமா யாரோட ஓடுவா? ராமசாமியோட ஓடுவா. அப்துல் ரஹ்மான் பேர் இருக்கும், அவன் ஒரு கமலாவோட ஓடி போயிடுவான். ஏன் தப்பு கிடையாது? அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதான காட்டுறாங்க, என்ன காட்டுறாங்க? சினிமாவிலோ சீரியல்களிலோ எது காட்டப்படுகிறது? சைத்தான் மனிதர்களை விபச்சாரத்தில் தள்ளணும், ஈமானுக்கு வெளியில கொண்டு போகணும், அநாகரியத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு இந்த சினிமா சீரியல். இதுல என்ன காட்டப்படுது? காதல் என்ற பெயர். அப்புறம் கலப்பு திருமணம், இதான் புரட்சி. தான் விரும்பி, அதாவது தனக்கு விரு, தான் மனம் முடிக்கக்கூடியவரை தான் தேர்ந்தெடுக்கணும். ரைட்ஸ். இது எப்படி? அது என்ன? எங்க அப்தா அம்மா தேர்ந்தெடுக்கிறவர் போய் நான் கட்டிக்கிறது, உனக்கு உரிமை இல்லையா? எப்படி பாருங்க, சைத்தான் வலைகளை விரிக்கிறான். காதலுங்கிற பேர்ல கோ எஜுகேஷன் படிக்கிறது, அதே போல வேலை செய்யற இடத்துல அப்படியே பழகிறது படிக்கிறதுன்னு கொண்டு போய் கடைசியில இன்னைக்கு எத்தனையோ பாத்திமாக்கள் நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ அப்துல் ரஹ்மான்கள் வேற மாசி கொண்டு இவர்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லது நீ உன் வழியில, நான் என் வழியில, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல புருஷன் பொண்டாட்டியா. சிட்டில மட்டும் தாவா பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஈடுபடுறதுனால சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 குடும்பம் வரும். எப்படிப்பட்ட குடும்பம்? நீ ஓ வழியில, நான் ஏன் வழியில, நான் கோயிலுக்கு தான் போறதில்லை, அவர் போவா நான் ஒண்ணு சொல்றதில்லை, நான் கோயிலுக்கு தான் போறதில்லை, அவர் போவாரு நான் ஒண்ணு சொல்றதில்லை. இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இது சாதாரணமான வலை அல்ல. இதுவும் கொண்டு போய் எங்கதான் நிக்குது? கடைசியில சிறுக்கு குஃபர்ல தான் நிக்குது. குஃபர்ல கொண்டு போய்
விட்டான்
பள்ளிவாசல. நீங்க என்ன சட்டம் போடுறீங்களோ இல்லையோ, தொழுகைய விட்டவங்களுக்கு இங்க ஜனாதா தொழுகை கிடையாதுன்னு முதல்ல சட்டம் போட்டுரும். தொழுகாதவனுக்கு மஸ்ஜிதுல ஜமாத்த வந்து நிறைவேற்றாதவங்களுக்கு இங்க நிக்காக தஃப்தர் கொடுக்கப்படாது. அந்த சட்டம் தான் முதல்ல இருக்கணும். இந்த சட்டம் ஏன்? இது ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை இல்லாதவர் இஸ்லாமில இல்லை, குஃபுருக்கும் இஸ்லாமுக்கும் இடையிலே தொழுகைதான் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் 164,000 அத்தனை சஹாபாக்கள் சேர்த்து ஒரு ஃபத்வால மாற்று கருத்து இல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், தொழுகை இல்லாதவனை காஃபிர் என்றுதான். தொழுகை இல்லாதவனை காஃபிர் என்ற ஃபத்வால சஹாபாக்களுக்கு மத்தியில் இரண்டாவது கருத்து கிடையாது. மஸ்ஜிதுல சட்டத்தை போடுங்க. இந்த முஹல்லால யார் வசிக்கிறாங்களோ ஃபேமிலியா, அவர்களுடைய ஆண்கள் பள்ளியில வந்து கட்டாயமா தொழுகணும். அந்த பெண்கள் வீட்டில் தொழுதாங்க என்பதற்கு சாட்சி இருக்கணும். அப்பதான் அவங்க கல்யாணம் மஸ்ஜிதுல நடக்கும், அப்பதான் அவங்களுக்கு ஜனாதா தொழுகை பள்ளிவாசல நடக்கும், அப்பதான் அவங்களுக்கு முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தான்ல இடம். சட்டம் போடுங்க, தானா பள்ளிவாசல வந்து தொழுவாங்க. அதுக்கு பிறகு முஸ்லிம்களை மொஹல்லாவை சுற்றி உள்ள அத்தனை ஏழைகளுடைய பெயர்களும் மஸ்ஜிதுல பதிவு செய்யப்பட்டு, மஸ்ஜிதை சுற்றி உள்ள அத்தனை செல்வந்தர்களுடைய பெயரும் மஸ்ஜிதுல பதிவு செய்யப்பட்டு, அவங்களுக்கு வருஷத்துல ஜகாத் எவ்வளவுங்கிறது மஸ்ஜிதுடைய நிர்வாகி இமாமும் முத்தவல்லி சங்கரத்துக்கு தெரிஞ்சு அந்த ஜகாத்தை அவர் தேர்ந்து வாங்கி பள்ளியை சுற்றி உள்ள தொழுகையாளிகளான அந்த ஏழைகளுக்கு வீடு தேடி போய் கொண்டு கொடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஊருடைய ஒவ்வொரு பள்ளியும் டெல்லி ஜாமியா மஸ்ஜித் மாதிரி பெருசா போகும். எந்த ஒரு முஸ்லீம் ஏழையும் போய் வட்டிக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எவனும் பத்தாம் கிளாஸ்லயே அவன் படிப்பை விட்டுவிட்டு தள்ளுவண்டி இழுக்கிற அவசியம் கிடையாது. யாரிடத்திலும் போய் இட ஒதுக்கீடு வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஸ்காலர்ஷிப் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மஸ்ஜிதே அதை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு பொறுப்பு தான். பெஸ்ட் பேங்க் ஃபார் புவர் முஸ்லிம் இஸ் த மஸ்ஜித். ஹலாஸ், யார்ட்டையும் போக வேண்டிய தேவையே கிடையாது. எல்லா மஸ்ஜித சுத்தி உள்ள எந்த முஸ்லீமா இருந்தாலும் சரி, உனக்கு மஸ்ஜிதுல கல்யாணம் நடக்கணுமா, உனக்கு நாங்க ஜனாதா தொழுக வைக்கணுமா, உனக்கு முஸ்லீம்களுடைய கபிரிஸ்தான்ல இடம் வாங்கணுமா, நீ செல்வந்தனா உன் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். உன் சொத்து கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா இல்லையா, எங்களுக்கு மஸ்ஜிதுல கணக்கு இருக்கணும். உனக்கு சக்காத்து எவ்வளவு கடமை, அந்த முத்தவல்லி இமாமு செக்ரட்டரி வருஷத்துல போய் ஓகே உங்களுடைய உறவினர்கள் ஏழைகள் உள்ளவங்களுக்கு நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்களா, இவ்வளவு பகுதியை கண்டிப்பா நீங்க மஸ்ஜிதுக்கு கொடுத்துருணும். அதை எடுத்துட்டு போய் மஸ்ஜிதோட தொடர்புள்ள ஏழைகளுடைய வீட்டை தேடி போய் 1500 கிடையாது, கட்டு கட்டா கொடுக்கணும் ஜகாத். ஜகாத்னா என்ன, எப்படி கொடுக்கறது ஜகாத், இந்த சில்லறை காசு தூக்கி போடுறது ஜகாத் கிடையாது. ஓகே உங்களுக்கு வீடு இல்லையா, இந்தாங்க 10 லட்சம் ரூபாய் நீங்க வீட்டை கட்டிக்கீங்க இந்த வருஷம். உங்களுக்கு வியாபாரம் சொந்த வியாபாரம் கிடையாதா, இந்தாங்க 5 லட்சம் ரூபாய் வியாபாரத்தை ஆரம்பிச்சுங்க. உங்களுடைய புள்ள நல்லா படிச்சிருக்கிறானா, இன்ஜினியரிங் சீட்டா மருத்துவ மெடிக்கல் சீட்டா, எத்தனை லட்சம் ரூபாய் செலவாகுது, பள்ளியில இருந்து ஜகாத் காசுல இருந்து கொடுத்து படிக்கவும். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீருடைய மூத்த இமாம் சஹாபாக்களிடம் அறிவிக்கிறாங்க, குர்ஆன்ல எங்கெல்லாம் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் உணவளியுங்கள் என்று சொல்றானோ, முஸ்லிம்களே ஒரு பொட்டலம் சோறு போடுறத நினைச்சிடாதீங்க அல்லாஹ் சொல்றதா. இன்னைக்கு எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமைக்கு 10 பொட்டலத்தை வாங்கி பிஸ்கின்னுக்கு கொடுத்துட்டா நான் பெரிய தர்மகத்தா, நான் பெரிய கொடையோட நினைச்சுக்கிறாங்க. சொல்றாங்க அல்லாஹுத்தாலா எங்கெல்லாம் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்று சொல்கிறானோ அதற்கு வெறும் ஒரு நேர உணவை கொடுப்பது என்று விளங்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி அல்ல, சஹாபாக்களின் காலத்திலே விளக்கம் இருந்தது. எப்படி இருந்தது, ஒரு முஸ்லிமுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, ஒரு முஸ்லிமுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. அடுத்த வருஷம் அவன் சக்காத்து கொடுக்கிறவனா மாறணும். எப்படி, இந்த வருஷம் அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வியாபாரம் செய்ய வச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல 10 லட்சம் 20 லட்சமா மாறி அவன் இன்ஷா அல்லா அடுத்த வருஷம் அவன் 1,02,500 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் இன்ஷா அல்லா அவர் அடுத்த வருஷம் சக்காத்து கொடுக்கிறவரா இருப்பாரு. புரியுதா இஸ்லாத்தினுடைய கான்செப்ட். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே கவனமா கேளுங்க, எது விஷயமா நான் சொல்ல வந்தேன்னு சொன்னா, இந்த ஆபாசங்கள் இந்த அசிங்கங்கள் இருக்கிறதே சைத்தான் விரிக்கக்கூடிய வலைகள். இதுக்கு அல்ல சைத்தான் பயன்படுத்தக்கூடியது 4 விஷயங்களை பயன்படுத்துவான். சொல்லுங்க கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, எத்தனை விஷயத்தை, 4 விஷயத்தை பயன்படுத்துவான். ஒன்று என்ன தெரியுமா, மது. ஒன்று என்ன,
மது.
அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா குர்ஆன்ல தெல்ல தெளிவா மதுவை ஹராமாக்கி விட்டான். அதுவும் எப்படி ஹராமாக்குனா, எது உங்களுக்கு போதையை ஊட்டுமோ அதிலிருந்து ஒரு சொட்டு குடிச்சாலும் ஹராம் தான். அவ்வளவு, எது உங்களுக்கு போதையை ஊட்டுமோ அது ஒரு சொட்டு குடிச்சாலும் ஹராம் தான். மதுவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானுடைய செயல் என்று சொன்னான். பாவங்களின் தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மது குடித்தவர்களை குறைஞ்சது 40 தடவை அடிங்கன்னு சொன்னாங்க. 2வது தடவை 3வது தடவை 4வது தடவை கொண்டு வந்தா சாவர வரைக்கும் அடிங்க என்று சொன்னார்கள். ஓட ஓட விரட்டி அடிங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய முஹல்லாக்களிலே பாருங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக. 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் தடை செய்தார்கள். எதை, ஜினாவையும் ஜினாவுடைய வழிகளையும். எங்க மது இருக்குமோ அங்க கண்டிப்பா ஜினா வரும், எங்க ஜினா இருக்குமோ கண்டிப்பா அங்க மதுவும் வரும். பிறகு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சூதாட்டத்தை தடை செய்தார்கள். இதை தடை செய்தார்கள், சூதாட்டத்தை தடை செய்தார்கள். எங்க சூது இருக்குமோ அங்கே விபச்சாரம் இருக்கும், அங்கே மதுவும் வந்துவிடும். அடுத்து 4வதாக அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் இசையை ஹராமாக்கினார்கள், தடுத்தார்கள். இசையை ஹராமாக்கினார்கள், ஏன் தெரியுமா, எங்கே இசை வருமோ அங்கே நாட்டியம் வரும். டான்ஸ் இல்லாம இசை இருக்குமா, எங்க டான்ஸ் வந்துச்சோ டான்ஸ் தினாவும் ஒட்டி பிறந்த ரெட்ட பிள்ளைகள்.
அப்ப இந்த நாலு பாவங்கள் சொல்லுங்க என்ன, மது, சூது விளையாடுறது, விபச்சாரம், இசை, சரியா? இந்த நாளில் ரெண்டு எங்க பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் சரி அங்கே கொலை இருக்கும். அங்கதான் இருக்கும். இந்த நாளில் ரெண்டு எங்க இருந்தாலும் சரி அங்கே கொலை இருக்கும். மது இருந்தால் கண்டிப்பா ஜினா இருக்கும், ஜினாவும் மதுவும் இருந்தா கண்டிப்பா அங்கே கொலை நடக்கும். இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா மட்டும் கிடையாது, உலகளாவிய அளவுல கொலைகளுடைய முதல் காரணம் என்னவென்றால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப், கள்ள தொடர்புகள் கொலைகளுக்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம் மது, மூன்றாவது காரணம் சூதாட்டம், நான்காவது காரணம் விபச்சாரம். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனை அல்லாஹ்வுக்கு கோபமான இந்த நான்கு விஷயங்கள் இருக்கிறதே, இதன் பக்கம் சைத்தான் தள்ளுவதற்கு வலை விரிப்பான். எப்படி வலை விரிப்பான்? கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா தப்பு கிடையாது, எப்பயாவது குடிச்சுக்கிட்டா தப்பு கிடையாதுன்னு கொண்டு போவான். எப்படி கொண்டு போவான்? நீயே கெட்ட எண்ணத்துல பழகிற, நல்ல எண்ணத்துல பழக வேண்டியதானே அப்படின்னு கொண்டு போவான். சூதாடுறது என்னப்பா? சும்மா ஒரு மனசு ஒரு திருப்திக்கு ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு 1000 ரூபா என்ன, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கொண்டு போவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் சதிகார அந்த சைத்தான் மனிதனை நாசமாக்குவதற்கு நாச வலைகளை விரிக்கிறான். அப்ப யார் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சரிக்கையை உணர்ந்து கொள்ளாமல் அதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எட்டி பார்ப்போம், முதல்ல எப்படி எப்படி பார்ப்பான் அப்படி எட்டி பார்ப்பான், அப்புறம் பக்கத்தில் போய் பார்ப்பான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆச்சா, கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தானை நாம் எதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சூரா யாசின் அடிக்கடி ஓதிருப்பீங்க, அல்லாஹ் சொன்னா, யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளே, நான் உங்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கவில்லையா, அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தான வணங்காதீங்கன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். எது ஷைத்தான வணங்குறது? சைத்தான் அலங்கரித்து காட்டக்கூடிய அந்த நாச வலைகள்ல போறது என்ன? சைத்தானை வணங்குவது என்று அல்லாஹ் சொல்றான். சைத்தான் என்ன செய்வான்? சொல்லுவான் முதல்ல, அவ்வளவுதான், போனதுக்கு பிறகு விட்டுருவான். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான், அதை சொல்லி நம்ம முடிச்சுப்போம். இதே சூரா இப்ராஹிம்ல வருது. நாளைக்கு சைத்தான் என்ன செய்வான் சொன்னா, அல்லாஹ் எனக்கு ஒரு மிம்பர் படி வேணுமா, நான் வேணுமா மிம்பர் வேணுமா, எல்லாரையும் நான் பார்க்கணும், மிம்பர் போடப்பட்டு சைத்தான் எல்லாரையும் பார்ப்பான். எல்லாரும் ஆஹா டேய், இவ்வளவுதான தேடிக்கிட்டு இருந்தோம், கல்லெறிஞ்சு கொள்ளணும்டா இவனை, அநியாயக்காரன் நம்மளை கெடுத்தா பாருங்க அப்படின்னு எல்லாரும் ஓடி வருவாங்க. யார்கிட்ட? சைத்தான்ட ஓடி வந்து சைத்தான்ட சொல்லுவாங்க, டேய், எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டியடா நீனு, எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டியடா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சைத்தான் சொல்லுவான் பாருங்க, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓதி பாருங்க, சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் 22வது வசனம் கேட்பான். எல்லாரையும் பார்த்து, யாரு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல தொழுது கேட்காம தர்காவுக்கு போனாங்களோ, யாரெல்லாம் தங்களது கற்புகளை பாதுகாத்து கொள்ளாமல், தங்களது ஒழுக்கத்தை பாதுகாத்து கொள்ளாமல் அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்கள்ல போனாங்களோ, அவங்க எல்லாம் சைத்தான நாளைக்கு பழிக்கும் பொழுது அப்ப சைத்தான் சொல்லுவான், சும்மா போங்கடா, சும்மா போங்கடா, நான் உங்களுக்கு வாக்களித்தேன், நான் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன், உங்களை ஏமாற்றி விட்டேன், நான் உங்களை உலக வாழ்க்கையிலே வலுக்கட்டாயம் செய்தேனா, உங்களை கத்தி வச்சு சினிமா கொட்டைக்கு நான் கொண்டு போனா, கழுத்தை பிடிச்சி தள்ளி சாயம் குடிதான் நான் சொன்னா, அந்த பொம்பளையோட இழுத்து கொண்டு போய் நான் உங்களை விட்டனா, நான் உங்களை ஒன்றுமே செய்யவில்லை, இல்லா அந்த அளவுக்கும் அப்படி சும்மா வழிகாட்ட தம்பி நீ என்ன மெசேஜ் அனுப்பிட்டு பாரு, என்ன பாரு, இல்ல அது சைத்தான், என்னது அது சைத்தான்,
பேன் கேட்டு பத்தியா உன்னை கெடுக்கிறதுக்காக வேண்டி நல்ல விஷயம் கேட்டு உன் கல்குல போயிருச்சுன்னா நீ திரும்பிடுவியே, நீ நாலு பேருக்கு சொல்லிடுவியன்னு சொல்லி சைத்தா அப்பதான் போன வரும், அப்பதான் மெசேஜ் வரும். புரியுதா? இல்ல அந்த அவசுக்கும் நான் என்ன சொன்னா உங்களுக்கு சும்மா இப்படி போய் பாடுறான்னு சொன்னா அவ்வளவுதான். ஏண்டா என் பேச்ச நீ கேட்ட? அல்லா சொன்ன பேச்ச கேட்டுக்க வேண்டியதான. அடுத்து சொல்லுவான் பாருங்க சைத்தான், பல தலுமூனி என்னை படிக்காதீர்கள், ஒழுமு அன்புசக்கும் உங்களையே படித்துக் கொள்ளுங்கள், மாணவி முஸ்ரிகைக்கும் நான் உங்களுக்கு உதவ முடியாது, ஒமான் தும்பி முஸ்ரிகைய நீங்களும் எனக்கு உதவ முடியாது, இன்னி கபர்த்து விமாஷரத்து மூனி மின் கபுல், நீங்கள் என்னை அல்லாவுக்கு இணையாக்கிய அந்த இணைகளை எல்லாம் நான் முன்னாடியே மறுத்துவிட்டேன், இன்னவாலி மீனலகும் அதாபுன் அலீம், யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைத்தார்களோ யாரெல்லாம் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்களோ அவங்களுக்கு எல்லாம் நரகம் இருக்கு, வாங்கடா நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். நீ திருக்குரியவர்களை நினைச்சு பாருங்க எவ்வளவு பயப்படணும். எல்லா நபிமார்களும் அல்லாவிடத்துல பாதுகாப்பு தந்தாங்களா இல்லையா? குரான் ஓதுறீங்க, எப்படி ஓதணும் குரான் ஓதும் போது எப்படி ஓதணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தொழுகையில தக்பீர் கட்டுறீங்க எப்படி ஓதணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாங்க ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு. ராத்திரி தூங்கும் பொழுது ஆயத்துல் குர்சி, காலையில எந்திரிச்சவன ஆயத்துல் குர்சி, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைன் கதீர். zikrோட இருங்க, இபாதத்தோட இருங்க, நல்லவங்களோட இருங்க, நல்ல விஷயங்களோட இருங்க, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோட இருங்க, சாலிஹீன்களோட இருங்க, குர்ஆன ஓதுங்க, zikr செய்யுங்க, ஷைத்தான் உங்களை விட்டு தூரமாகிக் கொண்டே இருப்பான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த பாதுகாப்பு அரண்கள் கேடயங்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாதுகாப்பு அரண்குள்ளார, இந்த தீன் என்ற பாதுகாப்புக்குள்ளார நாமும் வரணும் இன்ஷா அல்லாஹ். வருவோமா? நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்தணும், அவங்களுக்கு இதெல்லாம் விளக்கி சொல்லணும், அடுத்த தலைமுறைக்கு இந்த தீனை பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமான தீனாக ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். அந்த தலைமுறை தீனை பாதுகாக்கக்கூடிய, தீனை பரப்பக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று வீசக்கூடிய அந்த குஃபுருடைய சிறுக்குடைய அநாகரிகத்துடைய அந்த காற்று இருக்கிறது, அவ்வளவு மோசமான காற்று. ஒரு செல்போன் போதும் மனுஷனை வழிகெடுத்து நரக நெருப்புல கொண்டு போய் செல்றதுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அடிக்கடி இது விஷயத்தை குர்ஆனுடைய ஹதீஸுடைய வழிகளில் பேசிக்கொண்டே இருங்க, மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்ட போதுமானவன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா أستغفرك وأتوب إليك. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومن العمل ما تبلغنا به جنتك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. والسلام عليكم ورحمة الله وبركاته.